Oh, we welcome you to the General Young Women.
உற்சாகமான மாலை பொழுதில் ஆலய சதுக்கத்தில் நடக்கும் பிந்திய கால பரிசுத்தவான்களின் சபையின் இளம் பெண்கள் பொதுக்கூட்டத்திற்கு உங்களை வரவேற்கிறோம். சால்ட் லேக் சிட்டியில் இருக்கும் மாநாட்டு மையத்தில் நாம் கூடியிருக்கிறோம். இது போலவே உலகெங்கிலும் இளம் பெண்கள், அவர்கள் தாய்மார்கள் மற்றும் அவர் சபை தலைவர்கள் கூடியிருக்கிறார்கள் என்பது குறித்து மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த கூட்டத்திற்கு தலைவர் எஸ் தாமஸ் மான்சன் தலைமை வகிக்கிறார். இந்த கூட்டத்தை என்னை நடத்துமாறு வேண்டிக் கொண்டார். என் பெயர் சகோதரி இலைன் எஸ் டால்டன். நான் இளம் பெண்கள் சங்கத்தின் தலைவி. நம்முடைய அன்பான தீர்க்கதரிசி, அவருடைய ஆலோசகர்கள் தலைவர் என்ரி பி ஹைரிங், தலைவர் டிக்டர் உக்டார்ஃப் ஆகியோர் நம்மோடு இங்கு இருப்பதை குறித்து மகிழ்ச்சி அடைகிறோம். 12 அப்போஸ்தலர் கூட்டத்திலிருந்து மூப்பர் எல் நீல் எல் ஆண்டர்சன் மற்றும் மூப்பர் ராபர்ட் டி ஹேல்ஸை வரவேற்கிறோம். ஆயர் கேரி இ ஸ்டீவன்சன் அவர்களையும் வரவேற்கிறோம். இந்த சகோதரர்கள் அளிக்கும் ஆதரவிற்கு நாங்கள் அவர்கள் கௌரவிக்கிறோம். இந்த மேடையில் என்னோட ஆலோசகர்களான சகோதரி மேரி அன் குக் மற்றும் சகோதரி ஆன் எம் டிப் இருக்கிறார்கள். குறிப்பிடத்தகத்த இந்த சகோதரிகளோடு நான் சேவை செய்த கடத்த வாய்ப்பதற்கு மிக நன்றி உள்ளவளாக இருக்கிறேன். நிவாரண சங்கம் மற்றும் பிள்ளைகள் கூட்ட தலைவர்களை வரவேற்கிறோம். இளம் பெண்கள் குழுவில் சேவை செய்கிற சகோதரிகளுக்கு எங்கள் அன்பையும் பாராட்டையும் தெரிவிக்கிறோம். இவர்கள் நேர்மை அடக்கம் போன்ற பெரும் பெண்களை கொண்ட சகோதரிகள். இவர்கள் உலகெங்கிலும் உள்ள இளம் பெண்களுக்காக விசுவாசத்துடன் சேவை செய்கிறார்கள். இந்த வேளையில் சகோதரி ஃப்ளோரன்ஸ் ஸ்மித் ஜேக்கப்சனை ஒரு சிறப்பு வேந்தரனாக அங்கீகாரம் செய்கிறோம். அவர் முன்னாள் இளம் பெண்கள் தலைவி. சகோதரி ஜேக்கப்சன் வருகிற வாழக்கடைசியில் அவர் 100வது பிறந்த நாளை கொண்டாடுவார். நான் இளம் பெண்ணாக இருந்தபோது இந்த சகோதரி இளம் பெண்களின் தலைவியாக இருந்தார். அவர் அப்பொழுது தொடங்கிய பல அற்புதமான காரியங்கள் நமது வாழ்க்கையில் இன்றும் ஆசீர்வதிக்கிறது. சகோதரி ஜேக்கப்சன் அவர்களே, நீங்கள் எப்பொழுதும் ஒரு பண்புள்ள ஆண்டவருடைய பிள்ளையாய் இருப்பதற்காக உங்களை கௌரவிக்கிறோம். என்றென்றைக்கும் ஒரு நல்ல உதாரணமாய் வாழ்ந்து காட்டியதற்கு நன்றி கூறுகிறோம். நாங்கள் உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம். இங்கிருப்பவர்களையும் மற்றும் தொலைக்காட்சி செயற்கைக்கோள் இளையதளம் மூலமாக பங்கேற்கும் அனைவரையும் நாங்கள் வரவேற்கிறோம். தீர்க்கதரிசி மற்றும் வெளிப்படுத்துதல் பெறுபவர்கள் மத்தியில் நாம் எல்லாரும் கற்றுக்கொள்ள இது ஒரு வாய்ப்பென ஆர்வத்துடன் எதிர்பார்க்கிறேன். சகோதரி மெரல்லி வெப் இயக்கத்தில் சகோதரி லிண்டா மார்கெட்ஸ் ஆர்கன் வாசிக்க ஹைலண்ட் யூட்டா மற்றும் ஹைலண்ட் யூட்டா சவுத் இளம்பெண் பாடகர் குழு இந்த கூட்டத்திற்கு இசையை அளிக்கிறது. பாடவர் குழுவினரும் இந்த கூட்டத்தில் பிறருக்கும் ஹாய் ஆன் த மவுண்டன் டாப் என்ற பாடலை பாடி தொடங்கி வைப்பார்கள். பிறகு பீஹாய் பார்லி ஃபர்ஸ்ட் வார்டிலிருந்து எல்லா எஜ்லி தொடக்க பிரார்த்தனையை தருவார்.
Father, we, thy daughters, gather throughout the world today to hear thy word. We are so grateful for the Young Women's Program and for all that it does to give a standard for all that we do. We are so grateful for our leaders and for our prophet, through whom revelation flows to bless and guide our lives. We are so grateful for the opportunity we have to live and share the gospel. Please bless that our hearts will be opened to the inspired messages given today by our leaders. Please bless young women throughout the world who are facing trials. Please bless that we will have the strength and courage to defend our standards and beliefs. Please bless that we will always stand in holy places and be not moved until the glorious day of our Savior's return. In the name of our beloved Savior, Jesus Christ, amen.
The choir will now
Salady for all new RL வெளியிடப்பட்ட in that holy place என்ற பாடலை பாடக குழுவினர் இப்பொழுது நமக்கு அளிப்பார்கள். இந்த சிறப்பு பாடலுக்கு பிறகு இளம் பெண்கள் குழுவில் இரண்டாவது ஆலோசகரான சகோதரி ஆன் எம் டிம் பேச்சை கேட்போம். பிரியானா கிப்சன் ஹைலண்ட் 21st வார்டிலிருந்து ஒரு இளம் பெண் செல்லோ வாசிக்க பாடகர் குழுவினர் மோர் ஹோலினஸ் கிவ் மீ என்ற பாடலை பாடுவார்கள். சகோதரி மேரியன் குக் இளம் பெண்கள் குழுவின் முதல் ஆலோசகர் நம்மிடம் பேசுவார்கள். சகோதரி குக்கை தொடர்ந்து ஒரு வீடியோ காட்சியை காண்போம். இந்த காட்சி உங்களையும் நீங்கள் வாழ்க்கையில் எடுத்து கை கொண்ட உங்கள் உடன்படிக்கைகளையும் பற்றி விவரிக்கும். இந்த இரவு வேளையில் உங்களோடு இருப்பதை ஒரு சிறப்புரிமையாக கருதுகிறேன். நம்முடைய 2013 மியூச்சுவலின் கருத்து கோட்பாடுகளும் உடன்படிக்கைகள் புத்தகத்தில் 87 அதிகாரம் கடைசி வசனத்திலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. நாம் பரிசுத்தலத்தில் நிற்பதை குறித்து 3 அதிகாரங்களில் போதிக்கப்பட்டுள்ளது. இந்த அன்பான எச்சரிக்கை மிகவும் முக்கியம். இந்த கஷ்டமான கடைசி காலத்தில் நமக்கு பாதுகாப்பு, வலிமை மற்றும் அமைதியும் எவ்வாறு பெறலாம் என விளக்கம் அளிக்கிறது. நீங்கள் புனித இடங்களில் நில்லுங்கள், அங்கிருந்து அசைக்கப்படாதீர்கள். நான் இந்த கருத்தை பற்றி யோசிக்கும் போது எந்த பரிசு ஸ்தலங்களை குறித்து நமது பரமபிதா கூறுகிறார் என யோசிக்கிறேன். தலைவர் எஸ்ரா பென்சன் சொல்லியபடி பரிசுத்தலங்கள் நம்முடைய ஆலயங்கள், திருச்சபை, இல்லங்கள் மற்றும் சியோனில் இருக்கும் பல இடங்கள். ஆண்டவர் பிரகடனம் செய்த மாதிரி இவ்விடங்கள் நமக்கு பாதுகாப்பும் புகலிடமாகவும் உள்ளது. இதற்கு மேலாக நாம் பல பரிசுத்தலங்களை காணலாம். இடம் என்ற வார்த்தையை கேட்டவுடன் நமது முதல் எண்ணம் ஒரு உலக சம்பந்தமான சூழல்தான். அகராதியின் விளக்கம் என்னவென்றால், இடம் என்பது ஒரு தனித்துவமான நிலைமை அல்லது நமது மனநிலை என்பதே ஆகும். அப்படியெனில் பரிசு ஸ்தலங்கள் காலத்தின் தருணங்களை குறிக்கிறது. குறிப்பாக ஆவியானவர் நமக்கு சாட்சி அளிக்கும் தருணங்கள், நமது பரமபிதாவின் அன்பை உணரும் தருணங்கள் மற்றும் நமது ஜெபத்திற்கு பதில் அளிக்கும் தருணங்கள். அதைவிடவும் நாம் எப்பொழுதும் துணிவுடன் சரியான காரியங்களை செய்யவும், அதிலும் குறிப்பாக மற்றவர்கள் அதை செய்ய துணிவு இல்லாமல் இருக்க நீங்கள் ஒரு பரிசு ஸ்தலத்தை உருவாக்குகிறீர்கள். ஜோசப் ஸ்மித்தின் சிறப்பான குறுகிய வாழ்க்கையில் பல பரிசு ஸ்தலங்களில் உறுதியாக இருந்திருக்கிறார். அவர் சிறுவனான இருந்தபோது அவருடைய சமூகம் எந்த கிறிஸ்துவ மதத்தில் சேர்வது குறித்து குழம்பி இருந்தார். அவர் வீட்டின் அருகே இருந்த மரங்கள் அடர்ந்த இடத்திற்கு சென்று தனது முழங்காலில் சத்தமாக பரமபிதாவிடத்தில் ஜெபம் செய்தார். அவரது ஜெபத்திற்கு பதில் அளிக்கப்பட்டது. பிந்திய கால பரிசுத்தவான்கள் அவ்விடத்தை இப்பொழுது பரிசுத்த சோலை என அழைக்கிறார்கள். உலகெங்கிலும் உள்ள பல இளம் பெண்கள் இயற்கையில் பல பரிசுத்தலங்களில் நிற்கிறார்கள். பிந்திய கால பரிசுத்தவான்கள் இந்த அனுபவத்தை இளம் பெண்கள் முகாமில் பெறுகிறார்கள். ஒரு இளம் பெண்ணின் முகாம் அனுபவத்தை அந்த பெண்ணின் தலைவி என்னோடு பகிர்ந்து கொண்டார். இந்த பெண் சபையில் தீவிரமாக இல்லாததால் அந்த ஆவிக்குரிய அனுபவத்தை சோலையில் பெறுவதற்கு பற்றி சந்தேகம் இல்லாமல் இருந்தாள். அவள் தலைவியிடம் அவள் கூறினார், இந்த அனுபவம் மிக நல்லதாக இருக்கிறது. நீங்கள் ஆவிக்குரிய காரியங்களை பற்றி பேசுவதை குறையுங்கள். நான் இந்த முகாமில் இயற்கையை அனுபவித்து மகிழ்ச்சியாக கழிக்கத்தான் நான் வந்தேன். ஆனால் இந்த முகாமின் முடிவில் தினத்தில் ஒரு சாட்சி கூட்ட ஆராதனை நடந்தது. அந்த கூட்டத்தின் முடிவில் அந்த பெண் கண்ணீரோடு கூறினாள், எனக்கு வீட்டிற்கு செல்ல விருப்பமில்லை. இந்த ஆவிக்குரிய உணர்வு என்னோடு இருப்பதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? இந்த இளம்பெண் அவருடைய பரிசுத்தலத்தை கண்டறிந்தாள். ஜோசப் ஸ்மித் மற்றொரு பரிசுத்தலம் அவருடைய படுக்கை அறை. சிலருக்கு இது ஆச்சரியமாகப்படும். அது தனது சகோதர சகோதரோடு தனது படுக்கையறை பகிர்ந்து கொண்டார். அவர் விசுவாசத்துடனும் பணிவுடனும் ஜெபம் செய்யும் போது அது ஒரு பரிசுத்தலமாக மாறியது. அவர் விளக்குகிறார், நான் ராவினல் படுக்கை சென்ற பிறகு சர்வ வல்லமை கொண்ட ஆண்டவருடன் என்னுடைய பாவங்களையும் மீறுதல்களையும் மன்னிக்குமாறு மன்றாடி ஜெபித்தேன். ஜோசப் ஸ்மித் பரிசுத்த சோலையில் காட்சியை கன்று 3 வருடங்கள் முடிந்துவிட்டது. 14 வயது ஜோசப் ஸ்மித் முடிவில்லாத கேலி, பரிகாசம் மற்றும் கொடுமைகளை தாங்கிக் கொண்டார். அதே ராத்திரி அவரது படுக்கையறையில் தேவதூதன் மொரோனை ஜோசப்பை பெயர் சொல்லி அழைத்து அவரது மன்றாடுதலுக்கு பதில் அளித்தார். தேவதூதன் மரோனையிலிருந்து ஜோசப் அந்த ராவில் அருவியும் முன்னோக்கியும் ஆறுதலையும் பெற்றார். அந்த இரவு ஒரு பரிசுத்தலமாக மாறியது. நமது சபையினால் தயாரிக்கப்பட்ட ஆலயத்தின் எல்வச்சாரில் கிடைக்கப்படும் ஆசீர்வாதங்கள் என்ற வீடியோவை நான் பார்த்தபோது மற்றொரு படுக்கையரம் ஒரு பரிசுத்தலமாக மாறிய சாட்சியை பெற்றேன். அந்த வீடியோவில் இங்கிரட் டெல்காடோ என்ற இளம்பெண் தனது ஆலயத்தின் அனுபவங்களை பகிர்ந்து கொண்டாள். அவள் கூறுகிறார், நாம் இந்த உலக பிரகாரமான காரியங்களை விற்று இந்த உலகத்தின் வாழ்க்கையில் சத்தியத்தை பெறாதவர்களுக்கு அவசியமான பரிசுத்தலங்களை செய்ய ஒரு இடம் இருப்பது நமது பாக்கியம். அவள் பேசும்போது அந்த வீடியோவில் இங்கிரிட் அவள் படுக்கை அறையில் வேத புத்தகத்தை படிப்பதை காண்பிக்கிறது. அந்த அறையில் பல உணர்ச்சிகரமான மேற்கோள்கள், வேத புத்தங்கள், நாளேடு, தமது குடும்ப படங்கள், அவளுக்கு மிக பிரியமான மற்ற சாமான்கள் அவளை சூழ்ந்திருந்தன. அவளை அறியாமலே அவள் உலக பிரகாரமான காரியங்களை விட்டு செல்ல ஒரு இடத்தை உருவாக்கியிருந்தாள். இங்கிரிட் அவள் உருவாக்கிய பரிசு ஸ்தலத்தில் எத்தனை முறை வேத புத்தகம் படித்து பரிசுத்தாவியை உணர்ந்து ஜெபித்து தன் ஜெபத்திற்கு பதிலை பெற்றிருப்பாள் என யோசித்தேன். ஜோசப் ஸ்மித்தின் வாழ்க்கையின் லிபர்டி சிறை அவரது எதிர்பாராத இன்னொரு பரிசுத்தலம். மூப்பர் ஜெஃப்ரி இ ஆலன் தீர்க்கதரிசி ஜோசப் ஸ்மித்தின் சிறை வாழ்க்கையை பற்றி கூறுகிறார். ஜோசப் ஸ்மித்தின் வாழ்க்கையில் இந்த சிறைவாசத்தை விடவும் கொடியரமான, சட்டவிரோதமான, அநியாயமான ஒரு கடின சமயம் இல்லை. மேலும் மூப்பர் ஹாலண்ட் கூறுகிறார், லிபர்டி சிறையை ஒரு கோயில் சிறை என கூட குறிப்பிடப்பட்டுள்ளது. ஏனெனில் ஜோசப் ஸ்மித் அங்கு கஷ்டப்பட்டு பல ஆவிக்குரிய செய்கைகள், வெளிப்படுத்துதல் மற்றும் பரிசுத்தமான காரியங்கள் அவர் பெற்றார். இந்த இரவில் இந்த வார்த்தைகளை கேட்கிற இளம் பெண்கள் தங்களுடைய தங்களுடைய லிபர்டி சிறையை அனுபவிக்கலாம். இந்த சிறையில் அவர்கள் இழிவுபடுத்தப்பட்டு, அன்பை பற்றி அறியாமல் ஏளனப்பட்டு, சித்திரவதை செய்யப்பட்டு, தாக்கப்பட்டு, அல்லது சில சமயங்கள் அடி உடை கூட பெற்றிருக்கலாம். லிபர்டி சிறை என்று எண்ணிய இடம் உங்கள் வாழ்க்கையில் உள்ளதா? அந்த நினைப்பை கொண்டிருக்கும் பெண்களுக்கு நான் மூப்பர் ஹாலண்ட் சொன்ன வார்த்தைகளை அளிக்கிறேன். படுமோசமான சமயங்கள், பலி நிறைந்த அநியாயங்கள் அனுபவிக்கும் போது கூட நமது பல பரிசுத்தமான வெளிப்படுதலோடு ஆழ்ந்த போதனையை தரக்கூடிய அனுபவங்கள் ஆண்டவரின் தாயையோடு பெறலாம். வேறு விதமாக சொல்ல வேண்டுமெனில், தீர்க்கதரிசி ஜோசப் ஸ்மித்தை போலவே நமது கடினமான அனுபவங்களின் போதும் நாம் பரிசு ஸ்தலங்களை அறிந்து மற்றும் உருவாக்கி நாம் நிலையாக நிற்கலாம். கர்ஸ்டன் என்கிற பெண், இளம் பெண், தன்னுடைய லிபர்டின் சிறையின் நடுவிலும் ஒரு பரிசு ஸ்தலத்தை பற்றி என்னிடம் கூறினாள். அது அவளுடைய பள்ளியின் வாத்திய அறை. அவள் சொன்னால், நான் ஒவ்வொரு முறை அந்த அறையில் அடி எடுத்து வைத்தவுடன் நான் பாதுகாப்பான இடத்திற்கு வந்துவிட்டேன். அங்கு இழிவான, சிறுமைப்படுத்துகிற அல்லது கெட்ட வார்த்தை பேசப்படவில்லை. அதற்கு பதிலாக அன்பையும் ஆதரவையும் அளிக்கிற வார்த்தைகளையே கேட்டோம். இரக்கமே அங்கு நடைமுறை. அது ஒரு சந்தோஷமான இடம். நாங்கள் இசையை பயிற்சிக்கும் மற்றும் செயற்படுத்த போதும் அங்கே வாத்திய அறையில் பரிசுத்த ஆவி நிறைந்திருந்தது. அந்த அறை இது மாதிரி இருந்ததுக்கு காரணம் அந்த இசைப்பாட போதகர். அவர் ஒரு நல்ல கிறிஸ்துவர். உயர்நிலை பள்ளி காலங்களை நினைக்கும் போது அது ஒரு சுத்திகரிக்கப்பட்ட இடம். அப்பொழுது கடினமாக இருந்தாலும் நான் அதிலிருந்து மேலும் திறனை கற்றுக்கொண்டேன். எனக்கு அடைக்கலம் அளித்த அந்த பரிசு ஸ்தலத்தை இந்த வாத்திய அறைக்கு எப்பொழுதும் நான் நன்றியுள்ளவளாக இருப்பேன். இன்று இரவு நீங்கள் உங்களுடைய பரிசு ஸ்தலங்களை பற்றி சிந்தித்தீர்களா? நான் நூற்றுக்கணக்கான இளம் பெண்களை தங்களுடைய பரிசு ஸ்தலங்களால் என்னிடத்தில் பகிர்ந்து கொள்ள சொன்னேன். உலகத்தில் ஒரு இடமாயிருந்தாலும், காலத்தில் ஒரு தனமாக இருந்தாலும், இந்த இடங்கள் நமக்கு ஒரு பரிசுத்தமான மகத்தான திறனை அளிக்கும். நான் கேட்டதில் இது இங்கே ஒரு செருமையான மென்மையான மறுமொழிகள். நான் ஒவ்வொரு முறை என்னுடைய சபை குருமான ஆசீர்வாதங்கள் பெற்று படிக்கும் போது என்னுடைய பரமபிதா என்னை அறிந்து என்னை நேசிக்கிறார் என உணர்கிறேன். நான் என்னுடைய இளம் பெண்களின் தலைவியோடு பேசிக் கொண்டிருந்தேன். நான் என்னுடைய பாவங்களை அறிக்கையிட உள்ளது என வாய்ப்பு அளித்தார். நான் பரிசுத்த ஆவியை எனக்கு வாழ்க்கையில் ஒரு ஏவுதலை அடைந்தேன். எனது ஆயரை சந்திக்க நான் குறித்தேன். நான் சென்ற ஒரு விருந்தில் பலர் குடித்து கொண்டும் தகாத காரியங்களில் ஈடுபட்டு கொண்டும் இருந்தார்கள். பரிசுத்த ஆவி என்னுடைய வீட்டிற்கு செல்ல என்னுள்ளே கூறியது. சமூக விளைவுகள் இருக்கும் என அறிந்தும் நான் வீட்டிற்கு திரும்பினேன். இங்கு சத்தியத்தை நான் வாழ முடியும் என்ற நம்பிக்கை அந்த கணத்தில் நான் அறிந்தேன். நான் ஒரு ஓய்வு நாள் திருவிருந்து கூட்டத்தில் பாவ நிவர்த்தியை பற்றி யோசித்தேன். நான் மிகவும் கோபம் கொண்டிருந்த ஒருவரை மன்னிக்க வேண்டும் என உணர்ந்தேன். அவர் எனது மனதை மிகவும் புண்பட்டி இருந்தார்கள். நான் அவர்களை மன்னிக்க முடிவெடுத்தது என்னுடைய தின வாழ்க்கையில் பாவ நிவர்த்தியை அளிக்கும் ஒரு நல்ல காரியம். நான் இளம் பெண்கள் புது தொடக்கங்கள் கூட்டத்திற்கு சென்று வந்து படுக்க ஆயத்தம் படுத்தி கொண்டிருந்தேன். என்னுடைய தாயார் என்னுடைய கன்னத்தில் முத்தமிட்டு பிறகு என்னை அவள் நேசிக்கிறார் என கூறினார். நான் 12 வயதான தினத்தன்று சபையிலிருந்து இளம் பெண்கள் என் வீட்டுக்கு வந்து களி கூர்ந்தனர். அந்த காரியம் எனக்கு அன்பையும் ஆதரையும் சந்தோஷத்தையும் கொடுத்தது. ஒரு மாலை நேரத்தில் என்னுடைய தோழி இடத்தில் எனக்கு தெரிந்த சத்தியத்தையும் புக்காம் மார்மன் பற்றியும் துணிவாக பகிர்ந்து கொண்டேன். அவள் அதை ஏற்றுக்கொண்டாள். சில நாட்களுக்கு பிறகு அவளுடைய ஞானஸ்தானத்திற்கு சென்றேன். நாங்கள் இருவரும் சபைக்கு ஒன்றாக சென்றோம்.
Now we attend church together.
என்னுடைய பரிசுத்த ஸ்தலத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன். ஒரு சமயம் நான் மிகவும் பயந்து போய் தனிமையாக இருப்பதாக எண்ணினேன். நான் அமைதியாக ஜெபம் செய்தேன். பரமபிதாவே, எனக்கு இதை எப்படி செய்வது என்று தெரியவில்லை. தயவு கூர்ந்து எனக்கு உதவி செய்யும். சிறிது நேரத்தில் எதிர்பாராத விதமாக ஒரு மனிதர் என்னிடம் உண்மையான ஊக்கம் அளிக்கக்கூடிய வார்த்தைகளை சொன்னார். அந்த கணத்தில் நான் அமைதியை உணர்ந்தேன். நான் ஒப்புக்கொள்ளப்பட்டதை அறிந்தேன். எல்லாம் மாறியது. தலைவர் ஸ்பென்சர் டபிள்யூ கிம்பலின் வார்த்தை என் மனதில் வந்தது. ஆண்டவர் நம்மை கவனிக்கிறார். அவர் நம்மை எப்பொழுதும் பாதுகாக்கிறார். மற்றவர் மூலமாக நமது தேவைகளை அவர் பூர்த்தி செய்கிறார். உண்மை, பரமபிதா என்னுடைய தேவையை பூர்த்தி செய்தார். அவரது மகளுக்கு உதவ இன்னொரு மனிதனை அனுப்பினார். எனக்கு அது ஒரு பரிசுத்த ஸ்தலமாகிவிட்டது. அன்பான இளம் பெண்களே, இன்றிரவு நாம் பகிர்ந்து கொள்ளக்கூடிய பல பரிசுத்த ஸ்தலங்கள் உள்ளன. நீங்கள் வீடு திரும்பி சென்ற பிறகு உங்கள் ஞாபகத்தில் இருக்கிற மற்றும் நீங்கள் அறிந்து கொண்ட பரிசுத்த ஸ்தலங்களை ஒரு ஏட்டில் பதிவு செய்யுங்கள். 1000-க்கும் மேற்பட்டோர் பரிசுத்த ஸ்தலங்களில் நிற்கிறீர்கள் என்பதை தெளிவாக அறிகிறேன். நீங்கள் சத்தியத்தையும் நீதியும் நிலை நாட்ட சின்ன, சாதாரண மற்றும் மகத்தான வகைகளில் செயல்படும் போது உங்கள் சாட்சிகள் வளர்ந்து கனப்படுத்தப்படும். இந்த சபையின் மேன்மையான இளம் பெண்கள், நீங்கள் என்னுடைய வீராங்கனைகள். நான் உங்களை நேசிக்கிறேன். நாம் பரமபிதாவின் மீது வைத்திருக்கும் மேன்மையான அன்பை அறிவேன். ஏசு கிறிஸ்து சத்தியத்துவம் உண்மை என நான் சாட்சி அளிக்கிறேன். நீங்கள் பரிசுத்தலங்களில் நின்று அசைக்கப்படாமல் இருக்க கிறிஸ்து மிதவையை வைத்து காத்து கொண்டிருக்கிறார். தலைவர் தாமஸ் எஸ் மான்சன் நம்முடைய உண்மையான ஊக்கம் அளிக்கிற தீர்க்கதரிசி என நான் அறிந்து அவரை நேசிக்கிறேன். இதை நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சொல்லி முடிக்கிறேன். ஆமேன்.
It is an honor for me to
உங்களை போன்ற சபையில் வீரமுள்ள இளம் பெண்களுடன் பேசுவதை நான் கௌரவமாக கருதுகிறேன். தங்களுடைய உடன்படிக்கைகளை மதித்து வந்தவர்கள் பாதையிலே நீங்கள் முன்னேறுவதை நாங்கள் காண்கிறோம். உங்களுடைய கற்பு நெறி முறைப்படியான வாழ்க்கை உங்கள் முன்னோரையும் தற்போது உங்கள் குடும்பங்களையும் நின்று வரவிருக்கும். உங்கள் குடும்ப அங்கத்தினர் அங்கவசருக்கும் தலைவர் கோர்டன் பி ஹிங்க்லி கூற்றுப்படி ஒரு பெண்ணை ரட்சிக்கும் போது நீங்கள் தலைமுறைகளை ரட்சிக்கிறீர்கள். நீங்கள் ஞானஸ்தானம் பெற்று பரிசுத்த ஆவியின் வரத்தை பெற்றுக் கொண்ட போதே உங்களுடைய உடன்படிக்கையின் பாதை தொடங்கிவிட்டது. ஒவ்வொரு வாரமும் திருப்பந்தி கூட்டங்களில் நீங்கள் உங்களுடைய ஞானஸ்தான உடன்படிக்கைகளை புதுப்பிக்கும் போது அது தொடர்கிறது. உங்களுடைய ஆலய உடன்படிக்கைகளுக்காக ஆயத்தமாகும் காலம் இப்போது ஆரம்பமாகிறது. நம்முடைய பரிசுத்த ஆலயங்களில் உள்ள சடங்குகள் உடன்படிக்கைகள் நமது தேவனுடைய பிரசன்னத்திற்கு திரும்பி செல்லவும் நம்முடைய குடும்பங்களை நித்தியமாக இணைத்துக்கவும் நமக்கு வழி செய்கிறது. உங்களுடைய முன்னேற்றத்திற்காக பரிசுத்த ஸ்தலங்களில் நில்லுங்கள். இந்த பூமிக்கு வரும் ஒவ்வொரு மனித பிறவியும் பல பெற்றோர்களை தலைமுறைகளின் பலனாயிருக்கிறார்கள். நம்முடைய முன்னோர்களுடன் தொடர்பு கொள்ள நமக்கு இயற்கையான ஒரு ஆர்வம் உள்ளது. நீங்கள் குடும்ப வரலாறு ஆலய பணிகளில் பங்கேற்கும் போது நீங்கள் உங்களுடைய முன்னோர்களுக்காக இரட்சிக்கும் சாட்சிகள் அளிக்கும் போது அவர்களுடன் உங்களின் வாழ்க்கை இணைத்துக் கொள்கிறீர்கள். எப்படி உங்களுடைய குடும்ப சூழ்நிலையில் இருப்பினும் உங்கள் நீதி உள்ள மாதிரி எடுத்துக்காட்டு ஒரு மிகுந்த சந்தோஷத்திற்கு எதுவாயிருக்கும். உங்கள் நீதி உள்ள முடிவுகள் உங்களுடைய குடும்பங்களை சித்தியமாக இணைக்கும். பரிசுத்த உடன்படிக்கைகளை சொல்வதற்கும் காத்து கொள்ளவும் தகுதி உள்ளவர்களாக இருக்கும். உங்களுடைய குடும்பங்களுக்காக பரிசுத்த தலங்கள் பிரவேசிங்கள். ஆசாரியத்தினால் முத்திரையிட்டு ஒரு நித்திய குடும்பமாக தொடங்க உங்களை ஒப்புவீங்கள். உங்களுடைய கற்புள்ள மாதிரியின் படியையும் அசைக்க முடியாத சாட்சியையும் உங்களுடைய பிள்ளைகளின் வாழ்வையும் நினைத்து அவர்களுக்கு உடன்படிக்கையின் பாதை காண்பிக்கும் போது உங்கள் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். இந்த நித்திய அடிப்படைகளை சமீபத்தில் நடந்த இளைஞர்களுக்கான சர்வதேச கலை போட்டியின் போது காட்டப்பட்டிருப்பதை நான் கண்டேன். மேகன் வார்னர் டெய்லர் என்பவர் இயேசுவின் 10 கன்னிகைகளின் உளமையை புகைப்பட காட்சியின் வாயிலாக நவீன முறையின்படி தொகுத்து காண்பித்தார்கள். நான் மேகனை சந்தித்தேன். அவர்கள் 10th கன்னியின் அடையாளத்தை பரிசுத்த ஆலய உடன்படிக்கைகளை செய்தந்து ஆயத்தப்பட்டிருக்கும் ஒரு கற்புள்ள விசுவாசமுள்ள இளம் பெண்ணாக விவரித்தார்கள். எல்லா புத்தியுள்ள கன்னிகளுடன் ஸ்திரமான நீதியுள்ள வாழ்க்கையின்படி தன்னுடைய விளக்கிலே ஒவ்வொரு சொட்டாக தன்னுடைய விளக்கில் எண்ணெய் வார்ப்பதன் மூலம் அவளுடைய தனிப்பட்ட ஆயத்தம் நடைபெற்றது. அவளுடைய அழகான தலைப்பின்னலை நான் கண்டேன். அவளுடைய தலைப்பின்னல் பணக்கில் அடங்காமுடி தலைமுடியுடன் அழகுடன் கற்புள வாழ்க்கை பின்னப்பட்டிருப்பது குறிப்பிடுவதாக இருப்பதாக மேவன் விவரித்தாள். ஒரு முடியின் இழை அவளுடைய முன்னேறுகளுக்காக அன்பு மரியாதை ஆகியவற்றுடன் பின்னப்பெறுவதும், இரண்டாவது பின்னால் தற்போல குடும்பத்தாரின் நீதி உள்ள தாக்கத்துடன் பின்பற்றிருப்பதையும், மூன்றாவது பின்னால் இனிமேல் வரவிருக்கும் தலைமுறைக்கு வாழ்விற்காக பின்னப்பட்டிருப்பதை குறிப்பிட்டதாக உள்ளது. தன்னுடைய ஆரம்ப கால ஆவிக்குரிய ஆயத்தம் பல தலைமுறைகளுடன் பின்னப்பட்டிருக்கக்கூடிய மற்றும் ஒரு இளம் பெண்ணை நான் சந்தித்தேன். ரம்மியமான ஒரு செப்டம்பர் மாதம் மாலை வேளையிலே நானும் என் கணவரும் ஆலய சடங்கு பணிகளில் பங்கு பெற ஆலயத்தில் காத்து கொண்டிருந்தோம். கிறிஸ் என்ற எங்களுடைய நண்பர் அறைக்குள்ளாகே வந்தார். ரஷ்யாவிலிருந்து மிலிட்டரி ஊழியம் செய்து சமீபத்தில் திரும்பி அவரை சந்திப்பது பெருமையாக இருந்தது. அந்த காலைய கூட்டம் தொடங்க ஆரம்பிக்கும் போது ஒரு அழகான பெண் எனரில் வந்து அமர்ந்தாள். அவள் பிரகாசமான புன்னகையுடன் ஒளியினால் நிரம்பப்பட்டிருந்தாள். அவளை பற்றி அறிய விரும்பினேன். எனவே என்னை மெதுவாக அறிமுகப்படுத்தி கொண்டேன். அவள் தன்னுடைய பெயர் கேட் என்று மெதுவாக சொன்னாள். அவளுடைய குடும்ப பெயரின் மூலம் நாங்கள் மெக்சிகன் மாநிலத்திலே வசித்த போது எங்களுடன் தங்கியிருந்த குடும்பம் என என்பதை நினைவு கூர்ந்தேன். 5 வாரங்களுக்கு முன் ஜெர்மனியிலிருந்து தன்னுடைய மிலிட்டரி ஊழியத்தில் இருந்து திரும்பிய கேட் அவருடைய பெண்ணாக இருந்தாள். அந்த ஆலய கூட்டையின் போது கேட்டை கிறிஸ்துவுக்கு அறிமுகப்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் என் மனதில் நுழைந்தது. அவர்களை எப்போது எங்கே எப்படி அறிமுகப்படுத்துவது என்று ஏவுதலை தற்றே தவித்தேன். நாங்கள் வெளியேற ஆயத்தமாகும் போது கிறிஸ் எங்களிடம் விடை பெற்றுக் கொள்ள வந்தார். நான் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டேன். நான் கேட்டை அழைத்து கற்புள்ள கிள மக்கள் நீங்கள் இருவரும் ஒருவரை ஒரு அறிந்து கொள்ள வேண்டும் என மெதுவாக சொன்னேன். என்னுடைய மன தூண்டுதலின்படி செயல்பட்டேன் என்ற திருப்தியுடன் நான் ஆலயத்தை விட்டு சென்றேன். எங்களுடைய வீட்டுக்கு திரும்ப செல்லும் வழியில் கேட்டின் குடும்பத்தில் முன்பு ஏற்பட்ட பிரச்சனைகள் போராட்டங்கள் குறித்து எங்களுடைய நினைவுகளை விவாதித்துக் கொண்டோம். நான் கேட்டை குறித்து மேலும் அறிந்து கொண்டபடியால் நான் ஆலயத்தில் கண்ட அவளுடைய அழகான முகத்திற்கான காரணத்தை புரிந்து கொள்ள அவளை எனக்கு உதவி செய்தாள். பரிசுத்த ஸ்தலங்களை தேடுவது மூலமாக உடன்படிக்கையின் பாதையில் நிலை நிற்பதற்காக கேட் எப்போதும் முயற்சித்திருந்தால், குடும்ப மாலை நேரங்களில் அனுசரித்து ஒன்றாக ஜெபம் செய்து வேத வசனங்களை படித்து ஒரு குடும்பத்தில் வளர்ந்தபடியால் அவள் குடும்பம் ஒரு பரிசுத்த தலமாக ஆனது. அவள் சிறு குழந்தையாக இருந்த போதே அவள் ஆலயத்தை பற்றி அறிந்திருந்தால், நான் ஆலயத்தை காண விரும்புகிறேன் என்ற பாடல் அவர்களுடைய குடும்ப மாலை நேர விருப்ப பாடலாக இருந்தது. அவருடைய பெற்றோர்கள் வார கடைசியில் படக்காட்சிகளுக்கோ சிற்றுண்டி விடுதிகளுக்கோ செல்லாமல் ஆலயத்திற்கு செல்வதன் மூலம் பரிசுத்த ஸ்தலங்களை தேடுவதை மாதிரியாக வைத்திருந்ததை அவள் சிறு பிள்ளையாக இருந்த போதே அவள் கண்டாள். அவள் தந்தையின் மிகவும் நேசித்தாள். அவள் தன்னுடைய ஞானஸ்தானம் மூலம் உடன்படிக்கை செய்வதற்கு அவள் தந்தை தன்னுடைய ஆசிரியத்தின் அதிகாரத்தை பயன்படுத்தினார். கைகளை அவள் தலையில் வைப்பதன் மூலம் அவள் பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொண்டாள். கேட்டை வாழ்க்கையின் ஆசீர்வதிக்கப்பட்ட மகிழ்ச்சியான வழியிலே தொடர்ந்தது. அவள் 14 வயதாகும் போது உயர்நிலை பள்ளியிலே வேததாக பாடசாலையில் நேசித்தாள். அது சுவிசேஷத்தை கற்றுக்கொள்ள மற்றொரு பரிசுத்த ஸ்தலமாக இருந்தது. ஒரு முறை அவருடைய ஆசிரியர் வாழ்வின் சோதனைகளையும் அவை நாம் எல்லோரும் எதிர்கொள்ளும் எனவும் நிச்சயமாக பேசினார். எனக்கு சோதனைகள் வேண்டாம், நான் இதை பற்றி கேள்விப்பட விரும்பவில்லை என கேட் தனக்குள்ளே சொல்லிக் கொண்டாள். சில வாரங்களுக்கு பிறகு ஒரு ஈஸ்டர் ஞாயிறு காலை வேளையில் கேட்டின் தந்தை வெகு நோய் வாய்ப்பெற்றார். கேட் சொன்னால், என் தந்தை மிக ஆரோக்கியமான மனிதர், அவர் நெடுந்தூர பந்தய ஓட்டக்காரர், அவர் அதிகமாக நோய்வட்டிருப்பதை குறித்து அதிர்ச்சியுற்றார் என தாயார். அவரது மருத்துவமனைக்கு அழைத்து சென்றார். அடுத்த 36 மணி நேரத்திற்குள்ளாக என் தந்தைக்கு ஏற்பட்ட பெரிய இரத்த குழாய் அடைப்பு நோய் அவருடைய பெரும்பாலான உடலை பாதித்துவிட்டது. அவரால் இமைகளை அசைக்க முடிந்தது, ஆனால் அவருடைய இதர உடல் உறுப்புகளை வேலை செய்யவில்லை. இது என அவரை பார்த்து நினைத்தேன். அந்த வேத பாடல்களை ஆசிரியர் சொன்னது சரிதான், எனக்கு சோதனையில் நேரமிடுகிறது. சில வாரங்களில் கேட் என் தந்தை காலமானார். இது தொடர்ந்து, இது கடினமான காரியம் என் கேட் சொன்னால், உன் வாழ்க்கையின் வீரனை இழக்க ஒருபோதும் யாரும் விரும்ப மாட்டார்கள். நான் இந்த தருணத்தை ஒரு மேலைக்கு தூக்கிலிடும் ஒரு சாதகமானவோ அல்லது வாழ்க்கை பாதையில் ஒரு தடை கப்பலாகவோ ஆக்க முடியும் என அறிந்திருந்தேன். இந்த காரியம் 14 வயதே ஆன என் வாழ்க்கையை பாழாக்குவதை நான் விரும்பவில்லை. நான் கர்த்தரிடம் எவ்வளவு நெருங்கி சேர முடியுமே அவ்வளவாக முயற்சித்தேன். நான் என் வேத வசனங்களை அதிகமாக படித்தேன். அல்மா 40 அதிகாரம், உயிர் தெழுதல் சத்தியம் எனவும், கிறிஸ்துவின் பாவ நிவாரணம் மூலம் நான் என் தந்தையை மறுபடியும் பார்ப்பேன், இருப்பேன், அவருடன் இருப்பேன் என்பதையும் உறுதிப்படுத்தியது. நான் அதிகம் ஜெபித்தேன். என் நாட்குறிப்பில் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு எழுதினேன். அதை எழுதுவதன் மூலம் என் சாட்சியை உயிர்ப்புடன் வைத்துக் கொண்டேன். நான் திருச்சகை கூட்டங்களிலும் சபை இளம் பெண்டியர் கூட்டங்களின் ஒவ்வொரு வாரமும் பங்கு கொண்டேன். நல்ல நண்பர்களின் சூழலில் இருந்தேன். எங்களுடைய உற்றார் உறவினர்களுடன், குறிப்பாக எங்கள் குடும்பத்தினர் சங்க போன்ற ஆசிரியத்தில் எனது பாட்டாளரிடம் மற்றும் ஆசிரிய அதிகாரம் உடையவர்களும் கேட்டு தெரிந்து கொண்டேன். கேட்டு விளக்குக்கு எண்ணெய் வார்த்து கொண்டிருந்தது. அவள் தன் தந்தையுடன் மறுபடியும் திரும்ப சேருவதற்கான அவருடைய ஆசை அவளை ஊக்குவித்துக் கொண்டிருந்தது. கேட் தன்னுடைய தந்தை கர்ப்பின் தோல்விகளை பற்றி அறிந்திருந்தாள். எனவே அவரை ஏமாற்றும் அடைய செய்ய விரும்பவில்லை. அவருடன் நித்தியமான தொடர்பை அவள் விரும்பினாள். உடன்படுக்கையின் பாதையில் நிலைத்திருப்பதன் மூலம் அவருடைய வாழ்க்கையை அவள் தந்தையின் வாழ்க்கையுடைய இணுக்குமாக பின்னப்பட்டிருக்கும் என்பதை உறிந்தாள். சோதனைகள் அத்தோடு முடிந்துவிடவில்லை. கேட் தன்னுடைய மிஷினரி ஊழியத்திற்கான விண்ணப்பத்தாளை சமர்ப்பித்த சமயத்தில் அவருடைய தாயார் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருப்பது தெரிய வந்தது. தன் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான முடிவை கேட் எடுக்க வேண்டியிருந்தது. தன்னுடைய வீட்டிலிருந்து தாயாரை கவனித்துக் கொள்ள வேண்டுமா அல்லது மிஷினரி ஊழியத்திற்காக செல்வதா என கேள்வி எழுந்தது. அவருடைய தாயாருக்கு அவருடைய வியாதியிலிருந்து பிழைத்துக் கொள்வார் என்ற வாக்கு தத்துவம் ஆசீர்வாதத்தின் மூலமாக அளிக்கப்பட்டது. இந்த ஆசீர்வாதத்தின் நிச்சயத்தின்படி கேட் விசுவாசத்துடன் தன்னுடைய மிஷினரி ஊழியத்திற்கு செல்வதற்காக திட்டங்களை தொடர்ந்தாள். கேட் சொன்னால், நான் இருள் என முதல் படியை தொடங்கினேன், ஆனால் என்னுடைய மிஷினரி ஊழியத்தின் போது சற்று வெளிச்சம் மெதுவாக வந்தது. என்னுடைய தாயாருக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம் நிறைவேற்றிக் கொண்டிருக்கும் செய்தி வந்தது. கர்த்தருக்கு ஊழியம் செய்வதை தள்ளி போடாமல் இருந்ததை குறித்து மகிழ்ச்சி அடைந்தேன். கடினமான காரியங்கள் வரும்போது எதையும் செய்யாமல் பந்தமாக முன்னேறாமல் இருப்பது சுலப காரியம் என நினைக்கிறேன். கேட் தலைவர் தாமஸ் மான்சன் வார்த்தை உண்மையை அவர் அனுபவித்து அறிந்தாள். ரட்சிப்பின் திட்டத்தை கேட்டு அறிந்திருப்படியால் அவள் இந்த வகையான விசுவாசத்தை உடையவளாக இருந்தாள். நாம் முன்னே ஜீவித்திருந்தோம் என்பதை, இந்த உலகம் ஒரு சோதனை காலம் என்பதாகவும், நாம் மறுபடியும் வாழ்வோம் என்பதையும் அவள் அறிந்திருந்தாள். அவள் தன் தாயார் ஆசீர்வதிக்க போடுவாள் என்ற விசுவாசம் உடையவளாக இருந்தாள். அவளுடைய தந்தையின் வாழ்க்கை அனுபவத்திலிருந்து ஒருவேளை தன் தாயார் கலந்து சொல்வார்களோ என்றால் அதுவும் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒன்று அவள் அறிந்திருந்தாள். அவள் சொன்னது, நான் என் தந்தையின் மரணத்தை மட்டும் மேற்கொண்டு வாழவில்லை, அது ஒரு நல்ல காரியத்தின் அடையாளமாக நடைபெற்று ஒருவேளை என் தாயார் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள் என்றாள். நான் ஆலய அவளை ஆலயத்தில் சந்தித்த இரவு வேளையில் கேட் ஒரு பரிசுத்த தலத்தை தேடிக்கொண்டிருந்தாள். ஆலயம் பணியின் மூலம் நித்தியமாக தொடர்புகளை இறுக்கமாக பெண்ணக்கூடிய ஆசையில் அவள் கொண்டிருந்தாள். அவள் இந்த காரியத்தில் தன் பெற்றோர்களை தவறாமல் ஆலயத்திற்கு செல்வது மாதிரியை பின்பற்றினாள். நான் கேட்டும் கிறிஸ்துவை அறிமுகப்படுத்திய நாளை பெரிதாக எதுவும் நிகழவில்லை. ஆனால் அடுத்த ஞாயிறன்று பரிசுத்த தலங்களை தேடிக்கொண்டிருக்கும் போது வேளையில் நூற்றுக்கான இளம் வாலிபர்கள் நடுவிலே ஒரு தெய்வீக ஆராதனை கூட்டத்தில் அவள் கிறிஸ்துவை மறுபடியும் கண்டாள். அங்கே அவர்கள் ஒருவரை பற்றி அதிகம் அறிந்து கொண்டார்கள். சில வாரங்களுக்கு பிறகு சபை மாநாட்டு கூட்டத்தில் தன்னுடன் காணும்படி அவளுக்கு கிறிஸ்து அழைப்பு விடுவித்தான். பரிசுத்தாவியை அவரவழைக்கும் இடங்களை அவர்கள் தேடி நட்பை தொடர்ந்தார்கள். முடிவாக அவர்கள் எந்த பரிசுத்த தலத்தில் அவர்கள் சந்தித்தார்களோ அதே பரிசுத்த ஆலயத்தில் அவர்கள் முத்திரையிடப்பட்டார்கள். ஒரு பெண்ணை இரட்சிக்கும் போது பல தலைமுறை இரட்சிக்கிறேன். 14 வயதாகி இருக்கும் போது ஜீவ பாதையை நிலைத்திருப்பேன் என கேட் எடுத்த முடிவு அவளுடைய விளக்கிலே எண்ணெய் வார்த்து கொண்டு பரிசுத்த தலங்களை நின்று பல தலைமுறை இரட்சிக்கும் படித்து செய்தது. தன்னோடு முன்னோர்களை தேடுவதும் ஆலயத்தில் பணி செய்வதும் அவருடைய இருதயத்தை முன்னோர்கள் பின்னணி பிழைய வைத்து குடும்ப வரலாறு பற்றிய காரியங்களில் பங்கேற்பதுதான் வாயிலாகவும் ஆவியின் பிணிகள் வாயிலாகவும் நீங்கள் உங்கள் இருதயங்களை முன்னோர்களுடன் பின்னிய பிணையவும் அவர்களுக்கு ஒரு நித்திய வாழ்வின் வாய்ப்பை அளிப்பதற்கு ஏதுவாக இருக்கும். உங்கள் இல்லங்களில் வேதத்தின்படி வாழ்வதும் உங்கள் விளக்குக்கு எண்ணெய் வார்ப்பதாகும். அது உங்கள் குடும்பங்களே ஆபைக்குரிய பலத்தை அளிக்கும். உங்களுடைய எதிர்கால குடும்பங்களுக்கு எண்ணிலாவிடங்க ஆசீர்வாதங்களை அளிக்கும். மேப்பர் மூப்பர் ராபர்ட் டி ஹேல்ஸ் கூறியபடி நாம் உம்முடைய மற்றோர்களிடமிருந்து சரியான முன்மாதிரியை பெற்றுவிட்டால் அந்த சுற்றியின் மாற்றத்தை ஏற்படுத்துவதும் நம்முடைய எதிர்கால சாத்தியமாயிருக்கும் என சரிவர மரபு நெறிக்குறைகளை போதிப்பதும் நம்முடைய பொறுப்பாயிருக்கிறது. உங்களுடைய விளக்குகளில் எண்ணெய் நிரப்புவதற்கான எல்லா காரியங்களையும் செய்ய நீங்கள் முடிவு செய்யுங்கள். உங்களுடைய வலுவான சாட்சியும் முன்மாதிரியும் உங்கள் கடந்த கால தற்கால எதிர்கால தலைமுறையில் வாழ்வோடு பின்னணியில் பிணைந்திருக்கட்டும். உங்கள் கருப்பு நெறி தாழ்க்கை அநேக தலைமுறைகளை மட்டுமல்ல உங்களுடைய நித்திய ஜீவனையும் பாதுகாத்துக் கொள்ளும். நம்முடைய பரலோக பிதாவிடமிருந்து திரும்பிச் செல்லவும் நித்திய காலமாக மெய்யான சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் அடையும் இதுதான் ஒரே வழி என நான் சாட்சி அளிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமென்.
உங்களையும் நீங்கள் தேர்வு செய்த நல்ல காரியங்களையும் இந்த வீடியோவில் கண்டிருப்பீர்கள் என நம்புகிறேன். உடன்படிக்கைகளை கைக்கொள்வதால் உங்கள் எதிர்காலம் வியக்கத்தக்கதான இருக்கும். ஆவியால் வழிநடத்தப்பட்டு ஒரு பரிசுத்தமான பெண்ணாய் உலகத்தையே மாற்ற இயலும். இப்பொழுது நான் என்னுடைய செய்தியை அளிப்பதை ஒரு சிறப்பருமையாக கருதுகிறேன். நான் பேசிய பிறகு பாடகுழுவினர் ஓ தாவ் ராக் ஆஃப் ஆர் சல்வேஷன் என்ற பாடலை பாடுவார்கள். நான் நேசிக்கிற தீர்க்கதரிசி, வெளிப்படுத்தல் பெறுப்பவர்கள் மற்றும் ஆண்டவரின் ராஜகுமாரிகளோடு இந்த இரவு நேரத்தில் பரிசு ஸ்தலமாகிய இந்த பிரசங்க மேடையில் அமர்ந்திருப்பதை பற்றி நான் சொல்ல நினைப்பது என்னவென்றால், இந்த நாட்களை நான் ஒரு காலம் மறக்க முடியக்கூடாது. இளம் பெண்கள் இந்த உலகத்தில் வாழ இது ஒரு உன்னதமான சமயம். நீங்கள் ஆண்டவரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிள்ளைகள். நீங்கள் அனைவரும் உங்கள் தரித்துவத்தையும் மற்றும் தேவனுடைய அன்புக்குரிய பிள்ளைகள் என்பதை அறிவீர்கள் என நம்புகிறேன். நாம் பகிர்ந்து கொண்ட இந்த நினைவுகள் என் மனதில் நினைத்து நிற்கும். நாம் மலைகளின் மேல் நின்ற போதும், முகாமில் சாட்சி அளித்த போதும், ஆலயத்தில் வெண்மையை அணிந்து நடந்த போதும், பரிசுத்த ஆவியினால் இப்பொழுது இரட்சகரான இயேசு கிறிஸ்துவின் சாட்சியை பெற்றேன். என்னுடைய அலுவலகத்தில் என் மேஜையின் மேலே கிறிஸ்டினா என்ற பெண்ணின் ஒரு வெண்கல சிலை உள்ளது. கிறிஸ்டினாவின் உயிரளவு சிலை காப்பன்ஹேகன் டென்மார்க்கில் உள்ளது. அவள் கடலை தாண்டி சியோனை காண்பது போல இது அமைக்கப்பட்டுள்ளது. அவள் தனது குடும்பத்தை விட்டு இந்த சபையில் சேர எடுத்த முடிவு சுலபமானதில்லை. சிலை வடிவில் அவளை எதிர்த்து கடுமையான பயங்கரமான காற்று அடிக்கிறது. கடினமாக இருந்தாலும் தான் தேர்ந்தெடுத்தது சரி என அறிந்து அவள் நிலையாக நிற்கிறாள். அவள் எடுத்த இந்த முடிவு தலைமுறைகளுக்கு ஒரு நிரந்தர முக்கியத்துவத்தை அளித்துள்ளது. அதற்கு அஞ்சலியாக அவர் வம்சாவாளிகள் இந்த சிறையை வைத்திருக்கிறார்கள். என்னை பொறுத்தவரை கிறிஸ்டினாவின் சிலை உங்கள் ஒவ்வொருவரையும் குறிக்கிறது. கிறிஸ்டினாவை போலவே நீங்கள் விளிம்பில் நின்று கொண்டு தினமும் முக்கியமான முடிவுகளை எடுக்கிறீர்கள். சில முடிவுகள் கடினமாக இருந்தாலும் அவை உங்களுடைய மட்டுமல்ல தலைமுறைகளின் எதிர்காலங்களையும் நிர்ணயிக்கும். உங்கள் வாழ்க்கையில் எதிர்காற்று, எதிர்ப்புகள், சோதனைகள், சமூக விளைவுகள் மற்றும் தார்மீக மாசுபாடுகளை தினமும் எதிர்கொள்கிறீர்கள். நமது சமூகத்தில் இந்த பயங்கர பேய்காற்றை எதிர்நோக்கி நீங்கள் சத்தியத்தின் வழியிலே நிலையாக நிற்கிறீர்கள். கிறிஸ்டினாவை போலவே நீங்கள் ஆவியால் வழிநடத்தப்படுகிறீர்கள். நீங்கள் சரியான முடிவுகளை எடுக்கிறீர்கள். நீங்கள் விசுவாசமுள்ள அரச குலத்தை சார்ந்தவர்கள். தேவனின் தீர்க்கதரிசி நமக்கு கூறுவது என்னவென்றால், ஆண்டவரின் இரண்டாம் வருகைக்கு முன்னதாக நீங்கள் இந்த உலகத்தில் வர வேண்டுமென 6000 வருடங்களாக ஆண்டவர் உங்களை அவரோடு வைத்திருந்தார். அதற்கு காரணம் நீங்கள் கர்த்தரின் பலம் கொண்ட பிள்ளைகள். இந்த கடைசி காலத்தில் இந்த ராஜ்யத்தை வெற்றிகரமாக தாங்கி நடத்துவீர்கள். நீங்கள் ஆண்டவரை சந்திப்பதற்கான ஆயத்தப்படுத்த பிள்ளைகள். நீங்கள் அசையாதிருங்கள். பல காலங்களாக தீர்க்கதரிசிகள் நமது தலைமுறையின் தாழ்வாரங்களில் வழியாக பார்த்து நிற்கிறார்கள். பில்லியன் கணக்கான மரித்தவர்கள் மற்றும் இந்த உலகத்தில் பிறக்கப் போகிறவர்கள் கண்கள் நமது மேல் உள்ளன. இதை குறித்து தப்பு கணக்கு வேண்டாம். நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைமுறை. பரிசு ஸ்தலங்களில் நில்லுங்கள். அசைந்து போய்விடாதீர்கள். இது நமது அனைவருக்கும் நமது பரமபிதாவின் நயமான கண்டிப்பு மற்றும் அறிவுரையாகும். இந்த கொந்தளிப்பான உலகத்தில் நீங்கள் சேவை செய்ய ஆண்டவர் உங்களை நியமித்திருக்கிறார். அவருடைய வாஞ்சை நீங்கள் பத்திரமாகவும் பாதுகாப்பாகவும் இருக்க வேண்டும் என்பது. தேவதூதர்கள் உங்களை சுற்றி இருப்பார்கள். அவர் கூறுகிறார், திடமாக இருங்கள், சத்தியத்திலும் நேர்மலையும் உறுதியாக நில்லுங்கள், ஒரு சாட்சியாக நில்லுங்கள், உலகத்திற்கு உதாரணமாயிருங்கள். சில வாரங்களுக்கு முன்பு முதல் முறையாக நான் படித்த உயர்நிலை பள்ளிக்கு சென்றேன். அந்த பள்ளியின் அரங்கத்தில் நடைபெற்ற சபையின் மாநாட்டை காண சென்றேன். நான் அறைகளின் நடுவில் நடந்தபோது பழைய சிந்தனைகளை மனதில் தோன்றி என்னை அலைக்கழித்தது. நான் இளம்பெண்ணாக எப்படி இருந்தேன் என் மனதில் தோன்றியது. ஒரு பயந்த அச்சமுற்ற பெண், மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள், மற்றவர்களுக்கு பிடித்தபடி நடக்க வேண்டும் பெண். என்னுடைய படித்த பெண்களின் குரல்கள் என் காதில் துணித்தது. நான் அரங்கத்தின் உள்ளே சென்றேன். இந்த முறை பள்ளிக்கூட சம்பந்தப்பட்ட கூட்டம் இல்லை. அதற்கு பதிலாக சபை மாநாடு நடக்கிறது. ஒரே ஒரு மாற்றம், அதுதான் நான் பள்ளியின் தலைவியாக பலமுறை இந்த அரங்க மேடையில் பேச வாய்ப்பிருந்தது. அரங்கத்தில் இருந்த கூட்டத்தில் என்னுடைய பள்ளி தோழர்களை பார்த்தேன். ஆனால் இந்த முறை நான் பள்ளிக்கூட சம்பந்தப்பட்ட காரியங்களை செய்ய விரும்பவில்லை. இந்த பள்ளியின் அரங்கில் இயேசு கிறிஸ்து என்னுடைய இரட்சகர் என்ற சாட்சியை பகிர்ந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பிற்காக வந்திருக்கிறேன். இளம் பெண்களே, 40 வருடங்கள் கழித்து ஒரு இடத்திற்கு செல்ல வேண்டுமானும் மற்றவரிடத்தில் நீங்கள் அவமானப்படியக்கூடிய காரியங்களிலே ஈடுபடாதீர்கள். சமூக எதிர்பார்ப்புகள் மற்றும் புகழுக்காக உங்களுடைய பண்புகளை விட்டுக் கொடுக்காதீர்கள். உங்களுடைய நடவடிக்கைகள், பல இளைஞர்களின் ஆசாரியத்துவம், ஆலயத்தில் செய்த உடன்படிக்கைகள் மற்றும் மிஷனரி சேவைக்கு ஒரு உதாரணமாய் விளங்கும். உங்கள் எடுத்துக்காட்டால் செயல்பட்ட ஒரு இளைஞன் 40 வருடங்களுக்கு பிறகு தன்னுடைய ஆசாரியத்துவத்தை சரியாக கை கொண்டதற்கு உங்களிடம் நன்றி கூறலாம். யாருக்கு தெரியும், அந்த இளைஞனின் மனைவி அவளது கணவனின் நல்ல நடத்தைக்கு காரணமாக இருந்த உங்களுக்கு நன்றி கூறி ஒரு கடிதம் அனுப்பலாம். உங்கள் பள்ளி காலங்களிலிருந்து அவரது குடும்ப தலைவனின் செய்கைகள் அவனை தொடர்ந்து உங்கள் தேர்வு வந்ததற்கு உங்கள் தேர்வுகள் மிக முக்கியம். உங்களை மட்டுமல்ல, அது மற்றவர்களையும் பாதிக்கும். அது ஒரு நிரந்தர முக்கியத்துவம் குறைந்தது. கடவுளுக்கு பயந்து, வேதம் படித்து, தினமும் ஜெபித்து நமது இரட்சகரிடம் ஒற்றுதலாக வாழுங்கள். உங்கள் எதிர்கால வாய்ப்புகளை பற்றி சிந்தித்து இப்போது பரிசுத்த ஸ்தலங்களில் நில்லுங்கள். அசைந்து போகாதீர்கள். இரண்டாவதாக, பண்புள்ள கற்புள்ள பெண்களாக வாழும் அர்ப்பணிப்பையும் உறுதியையும் விட்டு அசைந்து போகாதீர்கள். உங்களுடைய பண்பும் கற்பும் உங்களுடைய பலத்த சக்தி. நீங்கள் இந்த உலகத்தில் வந்தபோது மிக உயர்ந்த உடல் கிடைத்தது. தீர்க்கதரிசி ஜோசப் ஸ்மித் கூறினார், நீங்கள் உலகத்திற்கு வந்த காரணம் இந்த மனு உடலை பெற்று அதை புனிதமாக வைத்து தெய்வீக ராஜ்யத்துக்கு அளிப்பதற்காக தான். கழிவுறுதலின் கோட்டுப்பாட்டுக்கு மிகவும் முக்கியம் இந்த மனு உடல். சாத்தானுக்கு மனு உடல் கிடையாது. இந்த உடல் மனதின் ஒரு கருவியாகும். உங்களுடைய தேர்வுகள் செய்யப்பட்ட ஒரு தெய்வீக பாக்கியம். சாத்தானின் இந்த பாக்கியம் அருளப்படவில்லை. அதனால இந்த உடலை வைத்து உங்களுடன் போராடுகிறான். அடக்கமின்மை, ஆபாசமான காரியங்களுக்கு ஒழுங்கின்மை மற்றும் நமது உடலுக்கு தகாத பல காரியங்களில் ஈடுபடுவது நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த விலை உயர்ந்த உடலை சாதாரணத்தில் அவமதிப்பதே ஆகும். உங்களுடைய உடல் ஒரு ஆலயம். அப்போஸ்தலர் பவுல் சொல்றது போல உங்களோட ஒரு ஆலயம். ஏனெனில் உங்களுடைய நித்திய தெய்வீக ஆவியை வைத்திருக்கக்கூடிய ஒரு வீடு மற்றவர்கள் இந்த உலகத்திற்கு வர ஒரு வாய்ப்பு அளிக்கக்கூடிய ஒரு உபகரணம். நீங்கள் ஒரு நித்திய குடும்பமாய் வாழ வாய்ப்பு அளிக்கிறது. மூப்பர் டேரன் ஹெக்ஷோஸ் கூறுகிறார், இந்த மனு உடலை படைக்கக்கூடிய சக்தி எல்லாவற்றையும் விட பெரிதான ஒரு சக்தி. உங்களுடைய பணி ஒரு நித்திய பணி. ஆண்டவர் உங்களை நம்பி கொடுத்தது. உங்கள் புனிதமாகவும் தகுதியானவர்களாகவும் வைத்துக் கொள்ளுங்கள். எல்லாவற்றையும் விட மிக முக்கியமான விலையுயர்ந்த இந்த பண்பையும் கற்பையும் பாதுகாத்து வையுங்கள். பரிசுத்த ஸ்தலங்கள் நில்லுங்கள். ஆவியானவரின் பிரசன்னத்தை இழந்து விடுமாறு செய்யும் சூழ்நிலைகளையும் காரியங்களையும் ஈடுபடாதீர்கள். அப்பொழுது பவுல் கேட்கிறார், நீங்கள் தேவனுடைய ஆலயம் என்பதை அறியவில்லையா? தேவனுடைய பரிசுத்த ஆவியின் உங்கள் வாசம் செய்கிறது. உங்கள் மனு உடல் ஒரு ஆலயம். அது புனிதமானது. அவருடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட பிள்ளைகளால் அவர் அறிவுரை என் முன்னே நேர்மையாய் நல்லொழுக்கம் உள்ள வழியில் நடங்கள். நற்பண்பு ஆலயத்தின் தங்கச்சாவி. மூன்றாவதாக, உங்கள் உடன்பிடிக்கை கொண்டு உங்கள் பரிசுத்தமாய் வைப்பதில் அசையாதிருங்கள். உடன்படிக்கை உங்களுக்கு தனிப்பட்ட சக்தி. உங்கள் உடன்படிக்கை உலக பிரகாரமான காரியங்களிலிருந்து உங்களை தனிப்படுத்துகிறது. நீங்கள் திருவிருந்து கூட்டத்தில் பங்கேற்கும் போது ஒவ்வொரு முறையும் நீங்கள் ஞானஸ்தானம் எடுத்தபோது செய்த உடன்படிக்கையை புதுப்பித்துக் கொள்கிறீர்கள். இந்த உடன்படிக்கையை உண்மையுடன் நீங்கள் வைத்துக் கொள்ளும் போது பரிசுத்த ஆவியானவர் எப்பொழுதும் உங்களுடன் இருப்பார். இந்த உடன்படிக்கையை நீங்கள் கை கொள்ளும் போது ஆண்டவருடைய ஆலயத்திற்கு செல்ல உங்களுக்கு ஆயத்தம் செய்கிறீர்கள். அதே சமயம் உங்களுடைய குடும்பத்தில் உள்ளவருக்கு ஆன ஆலய சடங்குகளை செய்ய ஆயத்தமாருங்கள். சென்ற பொது மாநாட்டின் போது தலைவர் தாமஸ் எஸ் மான்சன் நமது இளைஞர்கள் மத பிரச்சாரம் செய்வதை பற்றி கூறினார். சாத்தான் எல்லாம் தீயும் இழந்து விட்டீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுவான். ஆனால் அதை நம்ப வேண்டாம். நீங்கள் அது போய் நீங்கள் திரும்பி வரலாம். உங்கள் பாவங்களை அறிக்கையிடலாம். நமது இரட்சகரின் நித்திய இரட்சிப்பினால் நான் மீண்டும் சுத்திகரிக்கப்படலாம். நான் இப்பொழுது மிக சிறந்த காதல் கதை பற்றி சொல்லி என் உரையை முடிக்கிறேன். நீங்கள் கேட்கலாம், பரிசுத்த ஸ்தலங்களில் நிற்பதற்கும் காதல் கதைக்கும் என்ன சம்பந்தம் என்று. இது ரெபக்கா என்ற இளம்பெண்ணின் கதை. இந்த கதையில் நடக்கிறபடி ஆபிரகாம் தன்னுடைய வேலைக்காரனை அனுப்பி தனது மகனான ஐசக்கு கேட்ட ஒரு பெண்ணை பார்க்க சொன்னார். அவள் விவாகம் உடன்படிக்கை செய்ய தகுதி உள்ள பெண்ணாகவும் பண்பும் கற்புமுடைய பெண்ணாகவும் இருக்க வேண்டும். ஆதலால் அந்த வேலைக்காரனை ஹரான் என்ற ஊருக்கு ஆபத்துகள் நடந்த பயணத்தில் அனுப்பினான். அவர் அங்கு செல்ல வேண்டிய காரணம் வெகு தெளிவாக விளங்குகிறது. பரிசுத்த ஆண்கள் தங்களோடு பரிசுத்த பெண்களை ஆதரவாக வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த வேலைக்காரன் ஹரான் என்ற ஊர் அருகில் வந்தபோது அங்கு இருந்த ஒரு கிணத்தடியில் தனக்கு ஒட்டத்திற்கு நீர் காட்ட நிறுத்தினான். அப்பொழுது அவன் ஜெபித்தான். அவனுக்கும் அவன் 10 ஒட்டத்திற்கும் நீர் கொடுக்கக்கூடிய ஒரு பெண்ணை கண்டுகொள்ள ஆசித்தான். நான் ஒட்டகத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிறேன், ஒட்டகங்கள் நிறைய தண்ணீர் குடிக்கும். நாம் ஆதி ஆகமத்தில் வாசிக்கிறபடி ரெபக்கா கிணத்திற்கு சென்று தண்ணீர் எடுத்தது மட்டுமன்றி அதை மிக துரிதமாக இந்த காரியத்தை செய்தாள். அந்த வேலைக்காரன் ரெபக்காவிற்கு வளையல்களையும் பல அணிகளையும் அளித்து அவளுடைய தந்தை வீட்டில் அவன் தங்குவதற்கு இடம் உள்ளதா என வினவினான். ஆமாம், அந்த அணிகங்கள் உதவியது. வசனம் சொல்லுகிறது, அந்த பெண் ஓடி இந்த காரியங்களை தன் தாயின் வீட்டில் உள்ளவர்களுக்கு அறிவித்தாள். ரெபக்கா ஒரு ஓட்டப்பந்த வீராங்கனையாக இருக்க வேண்டும். அந்த வேலைக்காரனும் ரெபக்காவிடத்தில் தான் மேற்கொண்ட நீண்ட பயணத்தை பற்றி சொன்னபோது ரெபக்கா ஐசக்கின் மனைவியாக சம்மதம் தெரிவித்தாள். வேத புத்தகத்தில் சொல்லியபடி இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. அந்த வேலைக்காரன் அடுத்த நாள் பிரயாணத்துக்கு ஆயத்தமாகியில் அவருடைய குடும்பத்தார் இன்னமும் 10 நாட்கள் இருக்கும்படி வற்புறுத்தினார்கள். ரெபக்காவுடன் அவள் என்ன சொல்ல நினைக்கிறான் கேட்டபோது அவள் நான் போகிறேன் என்றாள். அந்த பதில் உங்களுக்கு மிக பரிச்சயப்பட்ட பதில். நமது தீர்க்கதரிசி இளைஞர்களும் இளம் பெண்களும் மத போதக சேவை செய்த வயதை குறித்த போது 1000 மேற்பட்ட இளைஞர்கள் பதில் நான் போகிறேன், நான் செய்கிறேன் என்பதே. இந்த கதையின் நீதி உடன் கூட முடிவு. ரெபக்கா பரிசுத்த உடன்படிக்கைகளை செய்து ஐசக்கை விவாகம் செய்ய மனைவியாக மிக ஆயத்தமாயிருந்தாள். அவள் இன்னும் கொஞ்சம் காலம் கழித்து ஆயத்தம் செய்ய நாள் தேவைப்படவில்லை. அவள் குடும்பத்தாரை விட்டு செல்வதற்கு முன்பு அவளுக்கும் கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதமும் வாழ்த்தும் என் மனதில் ஒரு பிரமிப்பை அழித்தது. அவளுக்கு கிடைத்த வாக்குறுதி, நீ கோடா கோடியாக பெருகுவாயாக. இந்த காதல் கதையின் ஒரு முக்கிய அம்சம் ரெபக்காவும் ஐசக்கும் ஒருவரையொரு முதல் முறையாக பார்த்து கொண்டது. வேத புத்தகத்தில் அவர்கள் ஒருவரையொருவர் கண்டவுடன் காதல் கொண்டார்கள் என்பதில்லை. பண்பையானவற்றையே நேசிக்கும், வெளிச்சம் வெளிமையோடு ஒட்டிக்கொள்ளும். ஐசக் அவள் ஒட்டகத்தில் வருவதை கண்டு வெளியே சென்றான். ரெபக்கா ஒட்டகத்தில் இறங்கி முக்காடிட்டாள். அவள் அவனை நேசித்தான். என்ன அற்புதமான காதல் கதை. கிறிஸ்டினா மற்றும் ரெபக்காவிற்கு பரிசுத்த ஸ்தலங்களில் நிற்பது சுலபமான காரியம் இல்லை. அசைந்து விடாமல் இருப்பது சுலபமில்லை. பயங்கர காற்று அடித்த போதும் கிணற்றில் இருந்த தண்ணீர் சேர்ந்து எடுத்து தங்களுக்கு தெரிந்த குடும்பத்தையும் வாழ்க்கையும் விட்டு வருவது ஒரு சுலபமான செயல் அல்ல. ஆனால் அவர்கள் சரியான காரியங்களை தேர்ந்தெடுத்தார்கள். அவர்கள் பண்புள்ளவர்கள், பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்பட்டு பரிசுத்த கோட்பாட்டை கை கொள்ள தங்களை ஆயத்தப்படுத்தியிருந்தார்கள். ரெபக்காவின் வழிவம்சமாக நமது இரட்சகர் தோன்றினார். அவள் அப்பொழுது இதை அறிந்திருக்க வாய்ப்பில்லை. நம்முடைய தேர்வுகள் நம்மை பாதிக்குமா? கண்டிப்பாக பாதிக்கும். இளம் பெண்களே, இது உங்களுடைய தருணம். பிரம்மாண்டமான எதிர்காலம் உங்களை காத்திருக்கிறது. உங்களுடைய பரிசுத்தையும் கீழ்ப்படுதலையும் உங்கள் வாழ்க்கை தேர்வு செய்யும் காரியங்களையும் வைத்து பல தலைமுறைகள் காத்து கொண்டிருக்கின்றன. இரட்சகர் உயிரோடு இருக்கிறார் என நான் சாட்சியளிக்கிறேன். அவர் உங்களோடு இருப்பார். அவர் உங்களுக்கு பலனை தருவார். அவருடைய தேவதூதர்கள் உங்களை சூழ்ந்து உங்களுக்கு செவி சாய்ப்பார்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே முடிக்கிறேன்.
In the name of Jesus Christ, amen. What a glorious
angelgalin palathinal ondru serndade oru potrathakkadana aashirvadamagum sirappurimiyagum nenaippom paadalin moolamaga ungal saachiyai pagindukondadhukkaga paadagalukku nandri naam indru ketta ovvoru aalosanaigalaiyum manadhil unarndhu vaithukolla vendum தங்கள் வார்த்தையாலும் பாடலாலும் மற்ற வகையினாலும் இங்கு பங்கேற்ற அனைவருக்கும் எங்களது பாராட்டுகள். நான் இப்பொழுது தலைவர் டாக்டர் எஃப் உக்டார்ஃப் செய்தியை கேட்க கொடுத்து வைத்திருக்கிறோம். அவர் செய்தி அளித்த பிறகு பாடக குழுவினர் லெட் சயன் இன் ஹர் பியூட்டி ரைஸ் என்ற பாடலை பாடி முடிப்பார்கள். அதன் பிறகு ஸ்டெர்லிங் ஹைட்ஸ் வார்டிலிருந்து எமிலி மேக்ஸ்வெல் என்ற இளம் பெண் முடிவு பிரார்த்தனையை அளிப்பார்.
நம்மிடையே வந்து வீட்டிற்கும் அன்பான நம்ம தீர்க்கதரிசி தலைவர் தாமஸ் எஸ் மான்சன் அவர்களை கௌரவிக்கிறோம். அவருக்காக நாங்கள் ஜெபம் செய்கிறோம். அன்பான சகோதரிகளே, நீங்கள் பேசிய வார்த்தைக்கும் பாடலுக்கும் நன்றி. நாம் இந்த பரிசுத்த ஈஸ்டர் தினத்தை கொண்டாடும் காலத்திற்கும் பொருத்தமாகவும் ஊக்கமளிப்பதாகவும் இருந்தது. உங்கள் தலைவர் மற்றும் தாய்மார்களோடு இங்கே வந்துள்ள இளம் சகோதரிகள் அனைவரும் இருப்பது மிகவும் ஆனந்தமாய் இருக்கிறது. நீங்கள் பிரகாசமான ஆவியுடையவர்களாகவும் மற்றவர்களை தெரிந்து தொற்றிக்கொள்ளும் புன்னகை உடையவர்களாகவும் இருக்கிறீர்கள். மெய்யாகவே கர்த்தர் உங்கள் மேல் கண்ணோமா இருக்க பரகோளத்திலிருந்து அற்புடன் உங்களை நேசிக்கிறார். நான் முன்பு கிழக்கு ஜெர்மனி எனப்பட்ட நாட்டில் ஸ்வீக்வாக் எனப்பட்ட ஊரில் வளர்ந்தேன். நான் 11 வயதாக இருக்கையில் எனது தந்தை அரசியல் எதிர்பார்ப்பாளர் என கருதப்பட்டதால் நாங்கள் குடும்பத்தோடு மேற்கு ஜெர்மனிக்கு தப்பி செல்வதே சரியான முடிவு என என் பெற்றோர்கள் நினைத்தார்கள். இதற்காக பாதுகாப்பான வழி எங்களுடைய உடைமைகளை விட்டுவிட்டு பல வேறுபட்ட தருணங்களில் சமயத்தில் வெவ்வேறு மார்க்கங்களின்படி மேற்கு ஜெர்மனிக்கு செல்வது சரியான வழி என முடிவு செய்யப்பட்டது. எங்கள் தந்தை அதிக அபாயகரமான கண்காணியில் இருப்பதால் அவர் பெர்லின் வழியாக விரைவான பயணத்தை மேற்கொண்டார். என் மூத்த சகோதரர் வடக்கு மார்க்கமாக சென்று வெஸ்ட் ஜெர்மனியை அடைந்தார்கள். இங்குள்ள அநேகர் உங்களை போன்ற வயதுள்ள என் சகோதரியும் அவள் இளம் பெண்டீர் ஆசிரியான ஹெல்கா ஃபாஸ்மனுடன் இதர சிலருடன் மேற்கு ஜெர்மனியில் சற்று நேரம் கடந்து செல்லும் ரயில் பயணம் மேற்கொண்டனர். அவர்கள் சுமை தூக்கி ஒருவரிடம் பணம் கொடுத்து ரயில் அறை கதவை திறந்து வைக்குமாறு கேட்டுக்கொண்டு ரயில் மேற்கு ஜெர்மனி எல்லை கடந்த போது ஓடும் ரயிலில் இருந்து கீழே குதித்து சுதந்திர பூமிக்குள் நுழைந்தனர். என்னுடைய சகோதரின் தீரத்தை எப்படி புகழ்வேன்? நான் கடைசி குழந்தையாக இருந்தேன். இரண்டு நாடுகளையும் பிரிக்கும் மலை தொடர்ச்சி வழியாக நடந்து செல்வதென்று என்னுடைய தாயார் தீர்மானித்தார். நாங்கள் ஒரு மலைகளில் சுற்றுலாவுக்காக செல்வது போல் என் தாயார் மதிய உணவை கட்டி எடுத்துக் கொண்டார்கள். நாங்கள் எந்த அளவுக்கு முடியுமோ அதுவரை ரயில் சென்றோம். பின்னர் வெகு நேரம் நடந்து சென்று மேற்கு ஜெர்மனியின் எல்லை பகுதிக்கு அருகாமையில் சென்றோம். அந்த எல்லை பகுதியில் மிக கடுப்பான கண்காணிப்புடன் இருந்தது. எங்களிடம் எப்பொழுதும் எல்லை கடக்கலாம் என்பதற்கான வரைபடத்தையும் நேரத்தையும் அறிந்தவர்களாக இருந்தோம். நான் என் தாயாரின் மனக்கவலையை அறிந்தவனாக இருந்தேன். எங்களை யாராவது பின்தொடர்கிறார்களோ என்று அந்த பிரதேசத்தை அவர்கள் தீவிரமாக கண்காணித்தார்கள். ஒவ்வொரு அடியிலும் அவர்களுடைய கால்களும் கால் முட்டிகளும் பலவீனமடைந்து கொண்டிருந்தது. உணவு, அவசியமான ஆதாரங்கள், குடும்ப புகைப்படங்கள் அடங்கிய கடமான பையை தூக்கி செல்ல நான் உதவி செய்தேன். நாங்கள் எங்களை கடந்து விட்டோம் என்ற உறுதியை எண்ணினார்கள். நாங்கள் பாதுகாப்பாக இருக்கிறோம் என்று உணர்ந்தவுடன் நாங்கள் அமர்ந்து எங்கள் மதிய உணவை சாப்பிட ஆரம்பித்தோம். அந்த நாளில் முதல் முறையாக நாங்கள் எளிதாக சுவாசித்தார்கள் என்றுதான் நிச்சயமாக அறிந்தோம். அந்த சமயத்தில் நாங்கள் எல்லைக்கோட்டு அடையாளத்தை கண்டோம். எல்லைக்கோடு இன்னும் தொலைவில் உள்ளது. நாங்கள் தவறான எல்லை பகுதியில் எங்கள் சுற்றுலாவை தொடர்கிறோம் என்று உணர்ந்தோம். நாங்கள் இன்னமும் கிழக்கு ஜெர்மனியில் தான் இருந்தோம். எல்லை பாதுகாவலர்கள் எந்த நேரமும் வரலாம். என் தாயார் அவசரமாக எங்கள் உணவை கட்டி கொண்டார்கள். நாங்கள் மலைப்பகுதியை எவ்வளவு வேகமாக அடைய முடியுமோ அவ்வளவு வேகமாக அடைந்தோம். எல்லையின் மற்ற பகுதியில் அடைந்து விட்டோம் என்ற நிச்சயமாகும் வரை இந்த முறை நாங்கள் எங்கேயும் நிற்க எங்களுக்கு தைரியம் வரவில்லை.
எங்கள் குடும்பத்தின் ஒவ்வொரு அங்கத்தினரும் வெவ்வேறு மார்க்கமாய் போனாலும் வழியில் மாறப்பட்ட கஷ்டங்களை அனுபவித்தாலும் முடிவாக நாங்கள் அனைவரும் பாதுகாப்பான இடத்திற்கு வந்து அடைந்தோம். நாங்கள் முடிவாக ஒரே குடும்பமாக இணைக்கப்பட்டோம். அந்த நாள் என்ன மகிழ்வியான நாள்.
நான்
உங்களுக்காக சொன்ன என் அனுபவம் எனக்கு ஒரு விலையேறப்பெற்ற பயணமாயிருந்தது. நான் என் கடந்த கால வாழ்க்கையை பின்னோக்கி பார்க்கும் போது நான் மேற்கொண்டு இதை போன்ற நிறைய பயணங்களை நினைக்கிறேன். அவையெல்லாம் மலை பிரதேசங்களை கடந்து செல்வதோ அல்லது அரசியல் எல்லைகளை கடந்து செல்வதால் இருந்ததில்லை. அநேக காரியங்கள் சோதனைகள் மேற்கொள்ளும் ஆவிக்குரிய காரியங்களில் வளர்வதை குறித்ததாகவும் இருக்கிறது. ஆனால் அவை எல்லாம் பயணங்கள்தான். ஒவ்வொரு வருடமும் வாழ்க்கையும் தனிப்பட்ட ஒருவருடைய பயண கதைகளை தொகுப்புதான் என நான் நம்புகிறேன். ஒவ்வொரு கலாச்சார மரபுகளும் இவ்வகையான பயணக்கதைகளை கொண்டுள்ளது என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் என நிச்சயமாக நம்புகிறேன். எடுத்துக்காட்டாக நீங்கள் விசர்ட் ஆஃப் ஆஸ் என்ற கதையில் டோரத்தியும் அவருடைய நாய் டோட்டோவும் பயணத்தை பற்றி தெரிஞ்சிருப்பீர்கள். டோரத்தியும் டோட்டோவும் ஒரு சுழற்காற்றில் அடித்து செயல்பட்டு லேண்ட் ஆஃப் ஆஸ் நாட்டில் அடைகிறார்கள். அங்கே தங்களுடைய வீட்டுக்கு முடிவாக அழைத்து செல்லும் மஞ்சள் செங்கல் பாதையை கண்டுகொள்கிறார்கள். சார்ல்ஸ் டிக்கின்சன் அவர்களின் படையான எவர்ஸ்பெர்க்சன் ஸ்கூர்ஜின் பயணம் இடத்தை விட்டு வேறு இடத்திற்கு இல்லாமல் காலம் கடந்தது. வேறு காலத்திற்கு அழைத்து செல்வதாய் உள்ளது. அந்த பயணம் அவருடைய சொந்த இதய வாயிலாக தான் ஏன் இப்படி இருக்கிறோம் என்பதையும் நான் இதே பாதையில் இருந்தால் தனக்கு என்ன நேரிடும் என்பதை உணர்ந்து கொள்ள உதவி செய்யக்கூடிய பயணமாய் இருந்தது. சீன இயக்கத்திலேயே மேற்கு நோக்கி பயணம் என்பது ஒரு பாரம்பரிய கதை உள்ளது. இந்த 11ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்டது. ஒரு துறவி சாகசம் நிறைந்தது. புண்ணிய பயணத்தை எவ்வாறு 4 நட்பான நண்பர்களுடன் மெயின் ஞானத்தை அடைகிறான் என்பதை சொல்வதாக இருக்கிறது.
And of course there's
Bilbo Baggins என்ற சிறிய அலட்டிக் கொள்ளாத தன் வீட்டில் இருந்த சூப் அருந்து வரை விரும்பும் ஹாபிட்டின் கதையும் இருக்கிறது. ஆனால் அதை கதவு தட்டப்பட்டு தெரியாத ஒரு பேரிடத்திலிருந்து அழைப்பு வரும்போதும் ஒரு ஆபத்தில் இருந்த மிகவும் முக்கியமான ஒரு பணிக்காக ஒரு மந்திரவாதியுடனும் மற்ற குள்ளவர்கள் கூடத்தோடும் உலகத்தில் பிரவேசிக்கிறார்கள். இந்த பயண கதைகளில் உள்ள பயணங்களில் நம்மையே நாம் காண்பதால் அவைகளை நாம் விரும்புகிறதில்லையா? அவர்களுடைய வெற்றிகளும் தோல்விகளும் நம்முடைய வாழ்க்கை வழிமுறைகளை கண்டுகொள்ள உதவி செய்கிறது. சிறிது முன்னர் நாம் பார்த்த வீடியோவும் ஒரு அழகான பயண கதையை விவரிக்கிறது. ஒருவேளை அவைகள் நமக்கு ஒரு பயண கதையை நினைவூட்டுகிறது. நாம் அனைவரும் நாம் ஒவ்வொருவரும் ஒரு முக்கியமான பாத்திரத்தில் நடிக்கும் ஒரு கதை பரிச்சித்தியமானதாக உள்ளது. இந்த கதை வெகு காலத்திற்கு முன்பு இந்த பூ உலகம் சூழல் ஆரம்பிக்கும் முன்பு சூரியன் தன் தீக்கதிர்களை வெளியின் குளிருக்கு இனிட்டு முன்னும் பெரிதும் சிறிதுமான உயிரினங்கள் நட்பூமியை நிரப்பாத முன்பரும் தொடங்குகிறது. இந்த கதையின் தொடக்கத்தில் நீங்கள் நெடுந்தொலைவில் உள்ள ஒரு அழகான இடத்தில் வாழ்ந்து வந்தீர்கள்.
Beautiful place. We do not
மானிட வாழ்விற்கு நாம் முன்பு இருந்த வாழ்க்கை பற்றிய அநேக விவரங்களை நாம் அறிவோம். ஆனால் சில விவரங்கள் நமக்கு தெரியும். நம் பரமபிதா தாம் யாரென்று நாம் யாரென்றும் நாம் எனக்காக ஆகக்கூடும் என்பதையும் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். நாம் மானிட வாழ்விற்கு முன்னிருந்த நிலைமையிலே நாம் அவரை கண்டும் கேட்கும் இருக்கிறோம் என்பதை குறித்து முழுமையான ஒரு நிச்சயம் நமக்கு உண்டு. இயேசு கிறிஸ்து தோலாட்டு குட்டியாக வருவார் என்பதையும் அறிந்திருந்தோம். அவரிடத்தில் நாம் விசுவாசம் வைத்திருந்தோம். உங்களுடைய மானுட வாழ்விற்கு முன்னான பாதுகாப்பான வாழ்க்கையில் நீங்கள் நிலைத்திருப்பது உங்கள் முன்னோர் தீர்ப்பட்ட ஒன்று அல்ல என்பதையும் நீங்கள் அறிந்திருந்தீர்கள். அந்த நித்தியத்தை ரோகத்தை நீங்கள் அதிகமாக நேசித்திருந்தாலும் நீங்கள் ஒரு பயணத்தை மேற்கொள்ள வேண்டும் என்பதை அறிந்திருந்தீர்கள்.
நீங்கள் பிதாவினுடைய கரத்திலிருந்து விலகி புறப்பட்டுவீர்கள் என்றும் ஒரு மறதியின் திரவியின் வாயிலை கடந்து மானிட உடலை ஏற்று பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை போல் ஆகும்படியான அனுபவங்களை கற்றுக்கொள்வீர்கள் என்பதையும் அறிந்திருக்கிறீர்கள். உங்களை அறிந்தும் நேசித்தும் இருந்த புனித இடத்தில் உங்கள் உதடுகளும் இருதயத்திலும் இருந்த பெரிய கேள்வி என்னவென்றால், நான் மறுபடியும் என் பரலோக வீட்டிற்கு பத்திரமாக திரும்புவேனா? அநேக காரியங்கள் உங்கள் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கவில்லை. மானுட வாழ்க்கை என்பது சில சமயங்கள் கடினமானதாகவும் நோய் முடிவடமுடியில் விபத்துக்குள்ள முரண்பாடுகள் போன்ற பல்வேறு எதிர்பார்த்த திருப்பங்கள் உடையாததாகவும் இருக்கும். நீங்கள் பரலோக பிதாவுடன் உலாவினீர்கள் என்ற பழைய நிலைமையின் யாபகங்கள் ஏதுமின்றி மானிட வாழ்க்கையின் இறைச்சங்கள் கவனசிதறல்கள் மத்திய பரலோக பிதாவின் குரலை அடையாளம் கண்டு கொள்வீர்கள். இந்த பயணம் நீண்டதாகவும் நிச்சய மாற்றதாகவும் ஆபத்துக்குள் நிறைந்த ஒன்றாகவும் காணப்படுகிறது. இது சுலபமானதல்ல, ஆனால் ஒவ்வொரு முயற்சியும் தகுதியுடையதென்று நீங்கள் அறிவீர்கள். எனவே நீங்கள் நித்தியத்தின் எல்லையில் நின்று சொல்ல முடியாத ஒரு மன உணர்வோடும் நம்பிக்கையோடும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். ஒரு பயத்தோடும் கவலையோடும் நீங்கள் இருக்கிறீர்கள் என நான் எண்ணுகிறேன். முடிவில் கடவுள் நித்திய நீதியுள்ள வரவர் என்றும் அவருடைய நற்குணம் வெற்றி பெறும் என்பதையும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். நீங்கள் பரலோக ஆலோசனை சட்டங்களில் பங்கேற்று உங்கள் இரட்சிகர் பாவங்களிலிருந்து சுத்தரிக்கப்படவும் சரீர மரணத்திலிருந்து விடுதலையாகவும் ஒரு வழியை தருவார் என்பதை அறிந்திருக்கிறீர்கள். முடிவில் நீங்கள் களி கூர்ந்து அவருடைய நாமத்தை துதித்து பரலோக பாற்றர்களுடன் பாடும்படி உங்கள் குரலை உயர்த்துவீர்கள் என்பதை அறிந்தீர்கள். எனவே நீங்கள் நீங்கள் ஒரு பெருமூச்சு விட்டு முன்னாக ஒரு பெருமடி எடுத்து வைத்து இங்கே வந்திருக்கிறீர்கள். நீங்கள் ஒவ்வொருவரும் உங்கள் பரலோக வெட்டை நோக்கி மறுபடியும் உங்கள் அற்புத பயணத்தை தொடங்கியுள்ளீர்கள். நீங்கள் தற்போது பூவிலையில் இருப்பதால் உங்கள் பயணம் எப்படி போய்கொண்டிருக்கிறது என்ற கேள்வியை நீங்கள் உங்களை கேட்பது ஞானமுடையதாக இருக்கும். நீங்கள் சரியான பாதையில் இருக்கிறீர்களா? நீங்கள் வடிவமைக்கப்பட்ட விரும்பிய நபராக நீங்கள் அதிக ஆகி கொண்டிருக்கிறீர்களா? பரலோக பிதாவிடமிருந்து திரும்ப செல்ல உதவி செய்யும் காரியங்களை செய்து கொண்டிருக்கிறீர்களா? நீங்கள் எந்த பயணத்தில் ஒரு குறிக்கோள் என்று அலைபடியாக அவர் உங்களை அனுப்பவில்லை. அவர் நீங்கள் அவருடைய வீட்டிற்கு திரும்பி வரும்படி விரும்புகிறார். அவர் உங்களுக்கு அன்பான பெற்றோரையும் உண்மையான சபை தலைவரையும் நீங்கள் இருக்கும் இடத்தின் தனிமை ஆபத்துக்களை கண்டுகொள்ளும் வரைபடத்தையும் அளித்துள்ளார். நீங்கள் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் எங்கே கண்டு கொள்ள முடியும்? உங்களுக்கு அந்த வரைபடம் காண்பிக்கிறது. இந்த வரைபடத்தை இங்கே காண முடியும். பரிசுத்த வேத வசனங்களில், தீர்க்கதரிசிகள், அப்போஸ்தலர்கள் ஆகியோரின் வார்த்தைகளில், பரிசுத்த ஆவியின் தனிப்பட்ட சொந்த வெளிப்படுதலின்படி இந்த வரைபடம் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் நற்செய்தி கிறிஸ்துவின் சீடர்களுக்கு ஆனந்த மார்க்கமாயும் உள்ளது. அதுதான் வழியில் இருக்கிறோம் என்பதே ஆனந்த நம்முடைய வழக்கறிஞர் ஆலோசகர் ஆகவும் உள்ள அவருடைய கட்டளைகளாய் இருக்கிறது. நீங்கள் படித்து அறிந்து உள்ள உங்கள் வாழ்க்கையின் உலபோக வழிவடைந்து உபயோகப்படுத்தாவிட்டால் வளர்ப்படத்தை வைத்திருப்பது மாத்திரம் எந்த பயனும் இராது. கடவுளுடைய வார்த்தையை படித்து அதனை உபயோகப்படுத்துவது என்பது ஒரு உயர்ந்த முதன்மையான காரியமாக வைக்க வேண்டும் என்று உங்களை அழைக்கப்படுகிறேன். உங்களுடைய வாழ்க்கை பயணம் முழுவதிலும் உங்களை வழிநடத்தும்படியாக பரிசுத்த ஆவிக்கு உங்கள் இருதயங்களை திறவுங்கள். பரலோக பிதா மற்றும் அவரது குமாரன் இயேசு பரலோக பிதாவும் மற்றும் அவரது குமாரன் இயேசு கிறிஸ்து தைரியம் ஊட்டி நடத்தி செல்லும் செய்திகளை கொண்டதாக அந்த வரைபடம் உள்ளது. நீங்கள் ஒவ்வொற்றிகரமான பரலோக வீடு நோக்கி பயணத்தை நடத்த முடியும் மூன்று செய்திகளை நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். முதல் செய்தி, பயப்படாதே, கர்த்தராகிய நான் உன்னோடு கூடியிருக்கிறேன். நீங்கள் இந்த பயணத்தில் தனித்து விடப்படவில்லை. உங்கள் பரமபிதா உங்களை அறிவார். யாரும் உங்களுக்கு செவி கொடுக்கவில்லை என்றாலும் அவர் உங்களுக்கு செவி கொடுக்கிறார். நீங்கள் நீதியில் களி கூடும் போதும் அவர் உங்களுடன் களி கூறியிருக்கிறார். நீங்கள் படும் சோதனையில் சூழ்ந்திருக்கும் போது அவர் உங்களுடன் வருந்துகிறார். நீங்கள் எவ்வளவு செல்வந்தர், அழகுள்ளவர், ஆரோக்கியமாய் உள்ளவர், சாமர்த்தியமானவர் என்பதை பொறுத்தும் பரலோக பிதாவின் அக்கறை உங்கள் மேல் இல்லை. உலகம் காண்பது போல் அவர் உங்களை காண்பதில்லை. நீங்கள் உண்மையாகவே யார் என்பதை அவர் நோக்கிறார். அவர் உங்கள் இருதயத்தை பார்க்கிறார். நீங்கள் அவருடைய குழந்தையாய் இருப்பதால் உங்களை நேசிக்கிறார். அன்பான சகோதரிகளே, அவரை ஆர்வத்தோடு தேடுங்கள். அவரை கண்டு அடைவீர்கள். நீங்கள் தனியாக இல்லை என நான் உங்களுக்கு சத்தியமாக உரைக்கிறேன். உங்களை சுற்றி உள்ளவர்களை பற்றி பார்க்கும்படி கொஞ்ச நேரத்தை ஒதுக்குங்கள். சிலர் உங்கள் தலைவர்களாகவும் நண்பர்களாகவும் குடும்ப அங்கத்தினர்களாகவும் இருக்கிறார்கள். சிலர் நீங்கள் முன்பு ஒருபோதும் சந்தித்ததில்லை. இருந்த போதிலும் இந்த கூட்டத்திலும் வேறு இடங்களிலும் நீங்கள் காண்கிற அனைவரும் இந்த நாளிலோ அல்லது மற்றொரு சமயத்திலோ மானுட வாழ்க்கைக்கு முன்னான வாழ்க்கையிலேயே வீரமும் துணிவும் மிக்கவல்லவர்களாக இருந்தனர். உங்கள் அருகில் அடக்கமாயும் மிகவும் சாதாரணமாகவும் அமர்ந்திருக்க ஒருவர் ஆவிகளின் உலகத்திலேயே உங்களால் நேசிக்கப்பட்டும் பாராட்டும் பாட்டவராகவும் இருந்து ஒரு மாமனிதராக இருந்திருக்கலாம். அவர் போன்ற ஒரு முன்மாதிரியே கொண்டவர்களாகவும் நீங்கள் இருக்கலாம். ஒரு காரியம் நிச்சயமானதாக உள்ளது. நீங்கள் காண்கிற ஒவ்வொருவரும் எந்த இனம், மதம், அரசியல், நம்பிக்கைகள், உடல்வாகு, தோற்றம் உடையவர்களாக இருப்பினும் அவர்கள் அனைவரும் குடும்பமாய் உள்ளார்கள். நீங்கள் காண்கிற ஒரு இளம் பெண் உங்களைப் போலவே அதே பரலோக பிதாவே உடையவளாய் இருக்கிறாள். உங்களைப் போலவே நேசித்த ஒரு பரலோக பிரசன்னத்தை விட்டு வந்து இந்த உலகத்தில் வந்து வாழ்ந்து ஒரு நாள் அவரிடம் திரும்பி செல்லலாம் என்ற ஆர்வம் உள்ளவளாக இருக்கிறாள். சில சமயங்களில் நீங்கள் தனிமையாக இருப்பதாக உணர்வது போல் அவளும் உணரலாம். தன்னுடைய பயணத்தின் நோக்கத்தை சில தருணங்களில் அவள் மறக்கலாம். உங்களுடைய வார்த்தைகள், செயல்களால் அவள் தனியாக இல்லை என்பதை அவளுக்கு நினைவு கூட்டுங்கள். நாம் அவருக்கு ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்யும்படியாக நாம் இங்கே இருக்கிறோம். வாழ்க்கை கஷ்டமாயிருக்கலாம். அணுக முடியாதபடி மக்களுடைய இருதயங்களை அது கடினப்படுத்தலாம். சிலர் கோபத்தால் நிரப்பப்பட்டு இருக்கலாம். ஜீவனுள்ள தேவனை நம்புகிறவர்கள் சிலர் கேலி செய்து பரிசீலிக்கலாம். ஆனால் இதை கருத்தில் கொள்ளுங்கள், அவர்கள் நினைவு கூறாமல் இருந்தாலும் அவர்கள் பரலோக பிதாவிடம் திரும்பி செல்ல வாஞ்சித்தவர்களும் ஒரு சமயத்தில் இருந்தார்கள். யாரையும் மனமாற்றம் செய்வது உங்கள் பொறுப்பு இல்லை. அது பரிசுத்த ஆவியின் பணியாகும். அஞ்சாமல் உங்கள் நம்பிக்கைகளை பகிர்ந்து கொள்வதுதான் உங்கள் பணியாயிருக்கிறது. எல்லோரிடம் நண்பராக இருங்கள். ஆனால் உங்கள் தரத்தை விட்டு கொடுக்காதீர்கள். உங்கள் நம்பிக்கை, விசுவாசம் ஆகியவற்றுக்கு உண்மையாய் நின்னுங்கள். நிமிர்ந்து நில்லுங்கள். ஏனெனில் நீங்கள் கடவுளின் மகள், அவர் உங்களுடன் இருக்கிறார். இரண்டாம் செய்தி, நான் உங்களை நேசிப்பது போல ஒருவரை ஒருவர் நேசியுங்கள். நாம் கடவுளுடைய பிரசன்னத்தில் வாழ்ந்திருந்த போது அந்த மொழியில் பேசினோம் என்பதை குறித்து நீங்கள் எப்பொழுதாவது ஆச்சரியப்பட்டதுண்டா? ஜெர்மன் மொழியாயிருக்கலாம் என்பதாக எனக்கு வலுவாக சந்தேகம் உண்டு. இருந்தாலும் யாருக்கும் நிச்சயமாக தெரியாது. ஆனால் மானுட வாழ்க்கைக்கு முன்னான வாழ்க்கையில் நம்முடைய உணர்ச்சி வயப்பட்ட சரீர ஆவிக்குரிய தடைகள் மேற்கொள்ளக்கூடிய ஒரு பொதுவான மொழியை நம்முடைய ஆவியிலின் பிதாவிலிருந்து முதலாவதாக கற்றுக்கொண்டோம் என்பது நிச்சயமாக அறிவேன். அந்த மொழி இயேசு கிறிஸ்துவின் தூய அன்பாக இருந்தது. அது உலகத்தின் சக்தி வாய்ந்த மொழியாய் இருக்கிறது. கிறிஸ்துவின் அன்பு என்பது நடிப்பான அன்பல்ல. அது வாழ்த்து அட்டையின் அன்பல்ல. பிரபல திரைப்படங்களிலும் சங்கீதங்களும் காட்டப்படும் அன்பல்ல. இந்த அன்பு நம்முடைய குடங்களில் உண்மையான மாற்றத்தை ஏற்படுத்தும் அன்பு. அது வெறுப்பையும் பொறாமையும் ஊக்குவிக்கக்கூடிய ஒன்று. எதிர்பார்ப்பையும் சகிப்புத்தன்மையும் குணமாக்கக்கூடிய ஒன்று. அது அதிசயங்களை நடப்பக்கூடிய ஒன்று. அன்பு மொழியின் முதல் படங்களை நாம் கடவுளின் பிரசன்னத்தில் ஆவிகளாய் இருக்கும் போது பெற்றுக்கொண்டோம். நாம் உலகில் இருக்கும் போது அதை பயன்படுத்தி சரளமாக பேசும்படியாக வாய்ப்புகள் உலகத்தில் நமக்கு உள்ளது. உங்களுடைய நினைவுகளும் செயல்களையும் சீர்திருத்தி பார்த்து இந்த மொழியை நீங்கள் கற்றுக்கொள்கிறீர்களா என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். உங்களுடைய ஆரம்ப எண்ணங்கள் காரியங்கள் உங்களுக்கு எப்படி பயணமுடைய தாகமாக இருக்கும் என்பதை நோக்கியிருந்தால் உங்கள் உள்நோக்கம் சுயரணமானதாகவும் குறுகிய மனப்பான்மையும் உடையதாகவும் இருக்கலாம். நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய மொழி அது அல்ல. ஆனால் உங்கள் முதன்மையான எண்ணம் செயல் மற்றவர்களுக்கும் கடவுளுக்கும் மனசேவையிலும் மற்றவர்களை ஆசீர்வதிக்கவும் தூக்கிவிடவும் வாஞ்சை உடையவர்களாகவும் இருப்பீர்கள் என்றால் கிறிஸ்துவின் உண்மையான அன்பின் சக்தி உங்கள் இருதயத்திலும் வாழ்விலும் பணியாற்றும். நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய மொழி அதுதான். நீங்கள் இந்த மொழியில் சரளமாக மற்றவர்களுடன் பேசக்கூடும் பொழுது உங்களிடம் இருக்கக்கூடிய ஏதாவது ஒன்று பரலோக வீட்டை நோக்கி தேடி செல்லும். தங்களுடைய மறைந்திருந்து உணர்வை தட்டி மையெழுக கூடியதாக உள்ளது என்பதை உணர்த்தி கொள்வார்கள். ஏனெனில் அன்பான மொழிதான் அவர்களுடைய உண்மையான சொந்த மொழியாய் இருக்கிறது. இந்த ஆழமான நிலைத்திருக்கிற கூடிய மொழிதான் ஆத்மாவை சேரக்கூடிய ஒன்றாய் இருக்கிறது. இது புத்துணர்வின் மொழி, சேவையின் மொழி, தூக்கிடும் களி கூடும் ஆறுதல் அளிக்கும் மொழி. பொதுமொழியான கிறிஸ்துவின் அன்பை உபயோகப்படுத்தி கற்றுக்கொள்ளுங்கள். மூன்றாம் செய்தி, சந்தோஷமாக இருங்கள். சில சமயங்களில் நாம் நம் பயணத்தில் எங்கே இருக்கிறோம் என்பதை குறித்து பொறாமையற்றவர்களாக இருக்கிறோம் இல்லையா? 12 வயதாக இருக்கும் போது 14 வயதாக இருக்கிறோம் விரும்புகிறோம். 14 வயதாக இருக்கும் போது 18 வயதாக இருக்க விரும்புகிறோம். 18 வயதாக இருக்கும் பொழுது 12 வயதாக இருக்கலாமே, மறுபடியும் நாம் திரும்ப தொடங்கலாமே என விரும்பலாம். காரியங்கள் சரியில்லை என்று எப்பொழுதும் காரியங்களை குறித்து நாம் குறை கூறலாம். நீங்கள் சோகம், தனித்திருத்தல், தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட வேண்டப்படாத ஒருவராக காலம் கழிக்கலாம். நீங்கள் நம்பிக்கொண்டிருக்கும் பயணம் அதுவல்ல. நீங்கள் மேற்கொள்ள வேண்டிய பரலோக பிதா அனுப்பிய பயணம் அதுவல்ல. நீங்கள் மெய்யாகவே கடவுளின் குமாரத்தி. இந்த காரியத்தை மனதில் கொண்டு நீங்கள் திடமுட மனதோடும் மகிழ்ச்சியாகவும் நடக்க உங்களை அழைக்கிறேன். ஆம், தடைகளும் சுற்று வழிகளும் இடையூறுகளுக்கும் நிறைந்ததுதான் இந்த பாதை. ஆனால் அவைகளை கருத்தில் கொள்ளாதீர்கள். பரமபிதாவே உங்கள் பயணத்தின் ஒவ்வொரு படியிலும் ஆயத்தம் படுத்தியிருக்கிறோம். மகிழ்ச்சி நோக்கி பாருங்கள். மகிழ்ச்சி ஒன்றுதான் நீங்கள் சேரும் இடம், பாதையும் அதுதான். பூமியில் சமாதானமும் நித்திய ஜீவனும் வரும் என்பதுதான் அவரின் வாக்குத்தத்தமாயிருக்கிறது. எனவேதான் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள் என்று அவன் நமக்கு காட்டலிருக்கிறார். உங்கள் அன்பின் தந்தை உங்களுக்காக அறிந்துள்ள இந்த உரைப்படத்தை மகிழ்ச்சியுடன் உபயோகப்படுத்துவீர்கள் எனில் நீங்கள் உங்கள் வாழனுக்குரிய திறனை வளர்த்து கொள்வீர்கள். உங்கள் கடவுள் எதிர்பார்க்கும் நமக்கு நண்பும் ஆகக்கூடிய ஒரு குமாரத்தியாக நீங்கள் வருவீர்கள். அன்பான சகோதரிகளே, திருச்சபையின் இளம் பெண்களே, அன்பான இளம் நண்பர்களே, கர்த்தரின் அப்போஸ்தலராக ஒரு ஆசீர்வாதத்தை விட்டு சொல்கிறேன். உங்களின் இந்த வீடு நோக்கி செல்லும் பயணத்தின் வழியை கண்டு கொள்வீர்கள். உங்களுடைய சக பயணிகளுக்கு ஒரு உத்தியோகமாக நீங்கள் இருப்பீர்கள். நீங்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தின் உடன்படிக்கைகள், கொள்கைகள், கண்ணியம் ஆகியவற்றை மதித்து நடப்பீர்கள் என்றால் பயணத்தின் முடிவிலே பரலோக பிதா அங்கே இருப்பார் என ஜெபமும் வாக்குத்தத்தமும் ஆயிருக்கிறது. அவர் உங்களை அரவணைத்து கொள்ளுவார். நீங்கள் மறுபடியும் உங்கள் வீட்டை பத்திரமாக வந்தடைவீர்கள் என்பதை உடனே அறிந்து கொள்ளுவார்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமென்.
Our dear Heavenly Father, we thank Thee for the opportunity we've had today to gather as Thy daughters in this beautiful conference center and in meeting houses around the world. We are grateful for the messages we've heard today and for the thought that has gone into them. We thank Thee for the Young Women's Program and for the guidance and inspiration that we can receive through it. We ask Thee to bless us with strength and courage as we return to the world, that we may stand in holy places and be not moved. Help us to stand for the things that we know to be right. And we say these things in the name of Thy Son, Jesus Christ. Amen.